Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nātayāmunamadhyamāṁ asmadhācārya-paryantāṁ vandhe guru-paramparāṁ o-nityam-acchudapadāṁ-bhujayugma-rugma-vyāmohata-stati-tarāṇi Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhatye Mata Pita Yuvatayas Panaya Vibhudihi Sarvam yadeva niyamena madhanvayanam Adhyasyana kulapatir vakulabhiramam Srimat sadangri yugalam pranamami murdhnam Bhutam charascha mahadahvaya bhaktanata Shri Bhakti Sara Kula Shekara Yohi Vahan Bhakta Angrirenu Parakala Vishran Shri Mat Parangushamunim Pranadosminityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah
Sandhamami Harimvaram
Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ಸ್ವೋಚ್ಚಿಷ್ಟಾಯಾಂ ಸ್ರಜನಿಗಳಿತಂ ಯಾಭಲಾತ್ ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈ ನಮ ಇದಮಿತಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯ ಅಣ್ಣವಯಲ್ ಪುದುವೈ ಆಂಡಾಳ್ ಅರಂಗರ್ಕ್ ಪಣ್ಣು திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் தன்னுடைய கிருபையினாலே ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்ல தானே ஆவிர் பவிச்சு ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றார். அந்த பகவானுடைய அனுகிரகம் நம்மளையெல்லாம் ரொம்ப சௌக்கியமா அழகா ஜோரா வச்சுருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை, தைரியமா நிம்மதியா இருக்கலாம். வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கிற நமக்கு, சில விஷயங்கள் நமக்கு நல்லதா தோன்றது, சில விஷயங்கள் நமக்கு கெடுதலா தோன்றது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கெடுதல் நினைச்ச பல விஷயங்கள் நல்லதாவும் ஆயிருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு தீர்மானமா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுடையதான கருணை எப்பொழுதும் நம்ம மேல இருந்துட்டே இருக்கு. பகவானுடைய கருணை ஒரு நாளும் குறையறதே இல்லை, ஒரு நாள் கூட குறையறதே கிடையாது. எப்படி ஒரு குழந்தை சரியே இல்லைன்னா கூட அந்த குழந்தை மேல தாயாருக்கு இருக்கக்கூடியதான அன்பு குறையாம இருக்கணும். எத்தனையோ பிள்ளைகள்லாம் குடிக்கிறார்கள், தூர்த்தனா இருக்கா, சரியில்லாம இருக்கா, சத்த அம்மாவையே அடிக்கிறா, என்னமோலாம் பண்றார்கள். ஆனாலும் அந்த அம்மா விரதம் இருக்கா, கோவிலுக்கு போறா, நிறைய பிரார்த்தனை பண்றா. எதுக்கு அப்படின்னா தன் பிள்ளை நன்னா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு அப்படி ஒரு வாத்சல்யம், வாஞ்சை அப்படின்னு பேர். அப்ப அந்த வாஞ்சையினாலே அவள் தன் குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா, நான் 10 மாசம் கர்ப்பத்துல சுமந்துட்டேன் இல்லையா அப்படின்றோம், அவ்வளவுதான். 10 மாசம் கர்ப்பத்துல சுமந்த ஒரு பந்தம், அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாது. நம்ம காலத்துக்கு அப்புறமாவும் நமக்கு தெரியாது. ஆனா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும் அந்த அம்மாவுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. அப்ப ஒரு 10 மாசம் சுமந்த அம்மாவுக்கே இவ்வளவு தூரம் மனசுல ஆழமா பதியும் அப்படின்னா, ஒவ்வொரு பிரளயத்திலையுமே கர்ப்பத்துல வச்சுண்டு நம்மள பகவான் காப்பாத்திருக்க எத்தனை லட்சம் வருஷம் தெரியாது. சாதாரண அம்மா 9 மாசம் 10 மாசம் அப்படின்னு அழகா நம்ம கணக்கு பண்ணி சொல்றோம், சரியா? ஆனா அந்த பிரளயம் வரும்பொழுது என்ன ஆகுறதுன்னா, இந்த உலகம் ஜீவராசிகள் எல்லாம் பகவானுடைய வயிற்றுக்குள்ள நாபிக்குள்ள போய் எல்லாம் செட்டில் ஆயிடும். அப்ப நமக்கு இந்த உடல்லாம் கிடையாது, வெறும அழகா ஒரு ஜோதியா இருக்கும். எத்தனை வருஷம் வயிற்றுக்குள்ள இருக்கும் யாருக்குமே தெரியாது. இவ்வளவு வருஷம் பிரளயம், இத்தனை நாள் பிரளயம்னு தெரியாது. இப்ப நம்ம கலியுகத்தை எடுத்துட்டோம்னா 432,000 வருஷம் அப்படின்றோம், துவாபிரயோகம் அதை விட டபுள், 864 அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கா கூடிண்டே போகிறது. இந்த மாதிரி சத்துரியுகம் மாதிரி 1000 சத்துரியுகங்கள் பகல், 1000 சத்துரியுகங்கள் ராத்திரி, இப்படி எல்லாம் போய் அப்புறம் பிரம்மதேவர் எல்லாம் அவருடைய காயில் காலம் முடிஞ்ச பிறகு பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வருது. அந்த பிரளயத்துல பிரம்மதேவர்லேருந்து எறும்பு வரைக்கும் சகலவிதமான ஜீவராசிகளும் பகவானுடைய வயிற்றுக்குள்ள அப்படி ஜெயமேனு இருக்கு. பகவான் அப்ப என்ன பண்றாருன்னா ஆளிலை மேல படுத்துக்கிறார். வட பத்திரசாயி அதான் வட பத்திரசாயி வட அப்படி வடவிருஷம் அப்படின்னா ஆலமரம், பத்திரம்னா இலை, சாயினா அதை படுத்துட்டு இருக்கவன் ஆளிலை கண்ணன். வடபத்திரசாயி அப்படின்னா ஆளிலை கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த வயிற்றுக்குள்ள சௌக்கியமா வச்சுட்டு இருக்காராம். அப்ப எவ்வளவு பாசம் அவருக்கு நம்ம மேல இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. 9 மாசம் சம்மந்த அம்மாவுக்கு அவ்வளவு பாசம். அதுக்காகவே தான் சாப்பாட்டை மாத்திக்கிறா, தன்னுடைய வாழ்க்கை முறைய மாத்திக்கிறா. அந்த அம்மா சாப்பிட உக்காடுவா, அப்பதான் குழந்தை வந்து ஆய் போகும், மூத்திரம் போகும், அம்மா கருவிருப்பே வராது, கடகடன் போய் அதை அலம்பிட்டு முதல்ல சுத்தப்படுத்தி தான் அம்மா சந்தோஷம். பாதி சாப்பிட்டுருப்பான், அதை அப்படியே தொடச்சுட்டு திருப்பி வந்து திருப்பி உட்காந்து சாப்பிடுவான். வெக்கப்படுறதில்ல, அருவருப்பு படுறதில்ல, அசிங்கப்படுறதில்ல, குழந்தைய கோச்சிக்கிறது இல்ல. பாவம் அதுக்கு என்ன தெரியும் அப்படின்றா இல்லையா. அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் நம்மிடத்துல ஒரு மாறாத ஒரு புத்திர வாஞ்சைன்னு சொல்லுவோம். நம்ம இடத்துல பாச மனசு அடிச்சுக்கிறது அப்படின்னு பெத்த மனம் பித்து அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். பெத்த மனம் பித்து பிள்ள மனம் கல்லு அப்படின்னு. பெத்த மனசு என்ன பாடுபடுறது, பிள்ள மனசுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. அது பாவம் அப்படியே அந்த மனசு அடிச்சுக்கிற தான் ஆடுனாலும் சதை ஆடுறது நிறைய வசனங்கள்லாம் சொல்லும். ஏன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, ரத்த சம்பந்தம் இருக்கு, சொப்புள் கொடி உறவு நிறைய சொல்லும். அப்ப இதுக்கே இவ்வளவு உண்டுன்னா பகவானுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோ. அப்ப பகவான் எல்லா காலத்திலயுமே நமக்கு நன்மையே நினைக்கிறார். இதுல மாற்றமே வேண்டாம், நன்மை மட்டும்தான் நினைக்கிறார். கெடுதல் மறந்து நினைக்கிறதுல ஒரு அம்மா போய் தன் குழந்தை கெடுதல் நினைப்பாளா, அது கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவா, நடுங்குவா, பிரார்த்தனை பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாள். ஒழிய அதை கெடுறத பாக்கிறதுக்கு எந்த அம்மாவுக்கும் தைரியம் கிடையாது. ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட அம்மாவுக்கு பொறுக்காது, ஐயோ குழந்தைய கொசு கடிக்கிறத பாழா போன கொசுன்னு. கொசு ஒன்னும் சிங்கம் மாதிரி நாய் மாதிரி ஒன்னும் கடிக்க போறது இல்லை, இத்தினோண்டு கொசு சின்னதா கடிக்க போறது. அந்த கொசு கடிச்சாலும் இத்தினோண்டு ஒரு சிவப்பா தழும்பு மாதிரி வரப்போறது, அவ்வளவுதான். அதுக்கே அம்மாவுக்கு மனசுக்கு பொறுக்காது. அப்ப பகவானுடைய மனசு பெற்ற தாயை போல அவ்வளவு தூரம் ரொம்ப மிருதுவானது. அப்ப அந்த பகவான் நமக்கு நல்லது ஒண்ணுதான் பண்றான், இதுல மாற்றமே கிடையாது. இதுவரைக்கும் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நன்மைக்குதான், இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் நன்மைக்குதான், இனிமேல் நடக்க போறதும் நன்மைக்குதான். ஜோசியக்காரா என்ன வேணா சொல்லட்டும், அவளுக்கு குழப்பு நடக்கணும் இல்லையா, அவ எதையான சொல்லிட்டு போட்டோம். டாக்டர் எதையான சொல்லிட்டு போட்டோம், அவளுக்கு குழப்பு நடக்கணும் நடந்து சொல்லிட்டு போட்டோம். இவர்கள் எல்லாம் தாண்டினவன் பகவான், இதுல மாற்றம் கிடையாது நமக்கு. இவருக்கு கீழ்பட்டவன் இல்ல, ஜோசியக்காரன் சொல்றபடி நடக்க வேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்ல, டாக்டர் இஷ்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்ல. அவரவர்கள் அவர்களுடைய புத்தி சாதுரியம் அனுபவங்களை கொண்டு ஒவ்வொன்னு சொல்றான். ஆனா உலகத்துடைய ஆதி அந்தத்தினுடைய அனுபவம் எல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தை சிருஷ்டிச்ச காலத்திலேருந்து இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு யாருக்கும் புரியல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போன், மொபைல் போன் அப்படின்னா நம்ம யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டோம். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இன்னைக்கு என்னன்னா உட்கார்ந்த இடத்துலயே மொபைல் போனு இன்டர்நெட் என்னமோலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நம்மளால யோசிக்க முடியல, கற்பனை கூட பண்ணி ஓரளவுக்கு தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்ப கடவுளுக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும், தொடக்கமும் தெரியும், முடிவும் தெரியும். அப்ப தொடக்கமும் முடிவும் தெரிஞ்சவன் அழகா வாழ்க்கையை அழிச்சுட்டு போவான். அதனால முதல்ல மனசுல தைரியமா இருக்கும், இதுதான் வேணும், நல்லதுதான் நடந்தது, நல்லதுதான் நடக்கிறது, நல்லதுதான் நடக்க போகிறது, எந்த காரணத்தை கொண்டும் இதுல மாற்ற கருத்தே கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும், உங்க ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லட்டும், ஜோதிகார நட்சத்திரத்துக்கு குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி என்ன வேணா சொல்லட்டும், சரியா, யார் வேணா என்ன வேணா லிஸ்ட் போட்டு சொல்லட்டும், எல்லாத்தையும் அந்த பேப்பரையே கிழிச்சு போடுற பலம் பகவானுக்கு உண்டு. ஒரு பெருசா ஒரு லிஸ்ட் எழுதுனாச்சுங்களேன், பேப்பரை கிழிச்சு போட்டாச்சு எரிச்சு போட்டாச்சுன்னா அது என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதை எரிச்சு போட்டு மாத்தக்கூடிய ஒரு பலம் பகவானுக்கு உண்டு, அதுல மட்டும் தீர்மானமா இருக்கும்.
மற்ற விஷயத்துல நீங்க தீர்மானமா இருந்தா இந்த நம்பிக்கை விட்டு போயிடும். இந்த விஷயத்துல தீர்மானமா இருந்தா மற்ற விஷயங்கள் மனச பாதிக்காது. தெய்வம் இருக்கு, நம்பினார் கெடுவதில்லை, நான்கு முறை தீர்ப்பு. பகவான் மேல நம்பிக்கை வச்சவா ஒரு நாளும் கெட்டு போகிறதே கிடையாது. பகவான் அத்தனை அழகா நல்லதே பண்ணிட்டு இருக்கான், நல்லதே பண்ணுவான். அதுவும் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கும். பகவான் தானே வந்து ஆசியா இருக்கிற ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்னா கூட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற சில நிமிஷங்களே நம்முடைய வாழ்க்கையை பூரணமா மாற்றக்கூடிய பலம் உடையது. நல்லா ஞாபகம், ஒவ்வொரு இடத்துக்கு போனா அந்த இடத்திற்குரியதான ஒரு சுவாவம் நமக்கு வந்துடும். ஊட்டிக்கு போறோம் குளிர்றது அப்படின்னா, இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்கும் வரல, நல்ல கோடை காலத்துல வெயில் சுட்டரிக்கிறது. ஊட்டியோ கொடைக்கானலோ ஏற்காடோ போறோம், நல்லா குளிர்றது, என்ன குளிர் சில்லுன்னு இருக்கு நம்ம ஊர் எவ்வளவு சுட்டரிக்கிறது அப்படின்னு. இந்த குளிர்ச்சி உடம்புல பட்ட உடனேயே மனசுல ஒரு குளிர்ச்சி, மனசுல ஒரு சமாதானம். அப்பா நம்ம ஒண்ணு பர்மனண்டா அங்க போயிருக்க போறது இல்ல. சம்மர் வெக்கேஷனுக்கு நாலு நாளோ அஞ்சு நாளோ போயிருப்போம், ஒரு வாரம் வச்சுக்கோங்களேன். இப்படி திருப்பி அடிச்சு நம்ம அதை சுத்தரிக்க ஊரு தான் வந்து ஆகணும். ஆனா அந்த அஞ்சு நாள் அந்த ஊருக்கு போனோம்னா அத்தனை ஒரு சந்தோஷம். போயிட்டு வந்தோம் அப்பா, எவ்வளவு சிறு சிறு தெரியுமா, பச்சை பச்சையே பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது. அப்ப ஒரு அஞ்சு நாள் இருந்த ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்களுக்கு அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறோம். அன்னைக்கு ஊட்டிக்கு போனோம் நல்லா இருந்தது, கொடைக்கானல் போனோம் அப்படி பூத்து குலுங்கிட்டு மலர் கண்காட்சி பார்த்தோம், சம்மன் இருந்தது. அப்ப அந்த ஒரு சில நிமிஷங்கள் ஒரு சில நாட்கள் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா, அது போல ஸ்ரீவல்லிபுத்தூர்ன்ற இந்த திவ்ய தேசத்துல இருந்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்க 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 நம்முடைய தலைவிதி மாறிண்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் அப்படிதான் பெரியவாள்லாம் கொண்டாடுறான். கோதை பிறந்த ஊர், எல்லாரும் எந்த தாயார் கோதை பிறந்த ஊர் சொன்னதான் சவுண்ட் நிக்கிறது பார்த்தல, இது வரைக்கும் ஒரு உரிமிண்டே இருந்தது ஜென்ரேட்டர் கூட. கோதை பிறந்த ஊர், கோதை ஆசைப்பட்டு வந்து தானே பிறந்த ஒரு ஊர், சாதாரண ஒரு ஊர் இல்ல அது, ஸ்வயம் பூமி பிராட்டி ஆண்டார். ஆச்சரியம், இந்த ஊர் முதல்ல செண்பகாரண்யம்னு வெறும் காடு, செண்பக மரச்செடிகளா இருந்த காடு, செண்பகாரண்யம்னு தான் அதுக்கு பேரு. அப்ப வில்லி கண்டன் அப்படின்னு ரெண்டு பேர் அண்ணா தம்பி பாட்டு இப்படி சுத்தின் இருந்தா. அப்ப ஒரு நாள் இந்த கண்டன் ஒரு புளிய துரத்திண்டு போனான், புளிய துரத்திண்டு போனான் 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 போனான், கடைசியில புளி அவனை அடிச்சுடுத்து அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய சகோதரன் வில்லி தேடு 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 தேடினான், தம்பிய காணலையே காணலையே காணலையே, தேடி 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 வந்து அப்படியே வந்து ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்து கீழே உக்காந்தான். அப்படியே கண்ணை இறந்துட்டான். இந்த களப்பு, தம்பிய காணலையேன் துக்கம், ஓடி வந்த களப்பு எல்லாம் சேரு அப்படியே தூங்கி போயிட்டான். தூக்கத்துல அற்புதமான ஒரு காட்சி, ஜோர பகவான் காட்சி கொடுத்துட்டான். அவன் பெரிய பக்தன் கிடையாது, பெரிய தவம் பண்ண தபஸ்விலாம் கிடையாது. செண்பகாரண்ய தோட்டத்துக்கு வந்தான், உட்கார்ந்தான், களைச்சான், தூங்கி போயிட்டான். தூங்கி போனதுல தெய்வீக காட்சி, ஜம்மனு சுவாமி, அப்பா நான் வராக அவதாரம் எடுத்து தாயாரோட இங்க இருக்கேன், ஆச்சரியமான ஒரு இடம், இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னுட்டான் சுவாமி. அவ்வளவு அழகா தான் எப்படி இருக்கோன் வேற காட்டி கொடுக்கற வடபத்திர சாயியாவே. இப்ப நம்ம பாக்குறோமே கோவில்ல, அந்த மாதிரி வடபத்திர சாயியாவே சுவாமி காட்சி கொடுக்கற, காட்சி கொடுத்தாப்பா அவனுடைய தம்பிய புலி அடிச்சு கொண்டுடுத்து, ஆனாலும் அவனுக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டேன், அவனுக்கு மோட்சம் நான் கொடுத்துட்டேன், நீங்க அவனை பத்தி கவலைப்படாது. எல்லாரும் நம்ம கூட வாழறவர்களுடைய அந்த சரீரம் அந்த வாழ்க்கையை பத்தி தானே கவலைப்படுறோம். ஆனா அந்த சரீரத்துடைய உண்மையான பிரயோஜனம் என்ன அப்படின்னா மோட்சம் அடையிறது, வைகுந்தத்தை அடையிறது. அந்த வைகுந்தத்தை அடையறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே மனுஷாலா பூமியில வந்திருக்கோம். அந்த பூமியில வந்தது இருக்குன்னா குடும்பம், மனைவி, குழந்தை எல்லாம் இருக்கணும், கூடவே தெய்வ சிந்தனை. இதெல்லாம் விட்டுட்டு தெய்வ சிந்தனை பண்ணுங்கோ அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. எல்லாம் இந்த குடும்பத்தோட வாழணும், குடும்பத்தோட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தெய்வ சிந்தனையும் பண்ணிட்டு வந்தா போதும். அழகா பகவான் சொல்லிட்டார், அதனால இந்த இடத்த அழகா ஒரு நகரமாக்கி இங்க எனக்கு ஒரு கோவில் கட்டி டெய்லி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சுவாமி திருவாக்கு. டக்குன்னு தூக்கி வாரி போட்டு கண்ணை முழிச்சு பார்த்தான், சொப்பனம்னு தெரிஞ்சது. அவன் கண்கள்ல கண்ணீர் வந்து சும்மா தம்பிய தேடிட்டு வந்தோம், களைச்சு போய் மரத்துக்கீழே உட்காந்தோம். அதுல தெய்வ தரிசனம்னா அப்ப அந்த இடத்தோடைய மகிமையை பார்த்துக்கோங்க. பெருசா சில இடங்கள்லாம் போனா பக்தி பண்ணி தவம் பண்ணாதான் அந்த இடத்துடைய மகிமை புரியும். இப்ப ஏடிஎம் குள்ளெல்லாம் போறோம் வச்சுக்கோங்களேன், இப்பலாம் ஏடிஎம் கார்டு போய் பணம் எடுக்கிறோம் இல்லையா. இந்த மெட்ராஸ்ல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, இங்கெல்லாம் உண்டானு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, கையில ஏடிஎம் கார்டே இருக்காது. இந்த வெயில் தாங்க முடியாம ஒரு 5 நிமிஷம் ஏசி வீட்டுள்ள போய் இருக்கிறதுக்காக ஏடிஎம் திறந்து உள்ள போயிடுவான். உள்ள போயிட்டு சும்மா ஏடிஎம் மிஷினை நோண்டிட்டு இருப்பான், ஏதோ பணம் எடுக்கிற மாதிரி வெள்ள அவனும் சில பேர் எடுப்பான். உண்மையா பணம் எடுக்கணும் வெள்ள நிற்பான், நிறைய பேர் பணமே எடுக்க மாட்டான், ஆனா உள்ள போய் நிற்பான். அந்த இடத்துக்குள்ள போயாச்சும் அவங்ககிட்ட பணம் இல்ல, ஏடிஎம் கார்டு இல்ல, ஆனா அதுக்குள்ள நுழைஞ்சான்றதுக்காக ஒரு சில்லு சில்லு சில்லுன்னு ஏசி கிடைக்கிறது பாருங்க. அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்தாச்சுனாலே தெய்வ தரிசனம் சத்தியம். அப்படி ஒரு தேசம் இது. இடத்துக்கு வந்துட்டானாலே போதும், நமக்கு பக்தி வேண்டாம், சத்தம் வேண்டாம், வினயம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தானாகவே தெய்வ தரிசனம். அந்த வில்லியோட கண்கள்ல ஆனந்த பாஷம், இப்படி தேடி பார்த்தான் அழகா பட்டபத்திர சாயி கடைச்சுட்டா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் பல 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 பலன் அழகா வராகமூர்த்தி எல்லாம் இருந்தோடனே ஜோரா இந்த காட்டை திருத்தி அழகாக ஒரு நகரமாக்கினான். நிறைய புற்றுகள் இருந்த ஊர், அதனாலதான் புற்று. அப்புறம் வில்லி அந்த காட்டை திருத்தி நகரமாக்கினால வில்லிபுத்தூர். இதுக்கு அந்த காலம் வரைக்கும் இது வில்லிபுத்தூர் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் பேர் கிடையாது, வில்லிபுத்தூர் இவ்வளவுதான் அதுக்கு பேரு. அதுக்கப்புறமா சோழ தேசம் அந்த பக்கமெல்லாம் போய் பல ஊர்கள்லேருந்து பல பிராமணர்கள் பல ஜனங்களை கொண்டு வந்து குடியேற்றினார்கள் இந்த ஊர்ல. வெறும காடுதான் செண்பகாரண்யம்னு, வெறும செண்பகத்தோட்டா இருந்த காடு தான். நீங்க எங்கெல்லாம் வீடு கட்டி வாங்க அதெல்லாம் காடுதான், வெறும செண்பக மரங்களா இருந்த காடுதான் இந்த வில்லிபுத்தூர். அழகா ஜோரா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஜம்னு வடபத்திர சாயி அமக்களமா படுத்துட்டு இருக்காரு பாருங்க. அந்த பச்சை வண்ண பெருமாள், அந்த செந்தாமரை கண்கள், அந்த செங்கனிவாய் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். பக்கத்துல போய் பார்க்கலாம், அது பெரிய வாசலா வச்சா நன்னா பார்க்கலாம். இத்தினோண்டு வாசல் வச்சிருக்காரு, அது ஒரு வசதி வச்சுக்கோங்களேன். பெரிய வாசலா இருந்தா திருப்பதி மாதிரி தூரத்துல இருந்து ஜரகண்டி 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 துரத்தி விட்டுருவான். பார்த்தோமா இல்லையான்னு தெரியாம சரி நம்மளும் பார்த்தோம்னு நினைச்சு வந்துருவோம். இது இத்தினோண்டு இடுப்பு மட்டும் தெரியாம வச்சிருக்காள், அதனால பக்கத்துல போய் அப்படி பார்த்துட்டு வர பாக்கியம். எல்லாரும் என் பக்கத்துல வரணும், எல்லாரும் என் பக்கத்துல வரணும்னு சுவாமி ஆசைப்பட்டு கூப்பிடும்படியாக படுத்திருக்காராம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அழகா சுவாமி படுத்திருக்கார் ஜோரா, அப்படி நிறைய பேர் வந்து குடியமர்ந்து இந்த ஊர்ல ஆனந்தமா இருந்தார்கள். அப்பதான் அழகா அந்த மூங்கில் குடி வம்சம்னு உண்டு, அந்த மூங்கில் குடி வம்சத்துலதான் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல கருடாழ்வாருடைய அம்சமாக ஸ்ரீ பெரியாழ்வார் பிறந்தார். விஷ்ணு சித்தன் அப்படின்னு அவருக்கு அப்பா அம்மா பேச்ச பேர். விஷ்ணுவையே சித்தத்துல வச்சுட்டு இருந்ததுனால விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர். பெரியாழ்வார் பிறந்த ஊர் சாதாரண ஊர் கிடையாது. பகவானே ஆசைப்பட்டு ஒவ்வொரு ஆழ்வார்களா பூமியில போய் பக்தி பண்ணுங்கோ, பகவத் விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு ஒவ்வொரு ஆழ்வாரா அனுப்பும் பொழுது பகவானே தீர்மானம் பண்ணி கருடாழ்வார் கருடனே நீ இந்த ஊர்ல போய் பிறந்து பக்திய பிரகடனப்படுத்து. அப்ப அழகா கருடன் கேக்குறார், நான் இந்த ஊர்ல பிறந்தா எனக்கு உங்களுடைய லீலைகள் அனுபவங்கள்லாம் கிடைக்குமா, நீ போ உனக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் உண்டோ அத்தனையும் நான் காட்டித்தரேன் அப்படின்னு சுவாமி உத்தரவாதம் கொடுக்க ஸ்வயம் கருடனே இந்த பூமியில இந்த வில்லிபுத்தூர்ல தானே ஆணி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்து. அப்ப கருடனே ஆசைப்பட்டு இந்த ஊர்ல மனுஷனா பிறந்து வாழணும் பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த ஊருக்கு எத்தனை ஒரு மகத்துவம் இருக்கும்னு பாத்துப்போம். ஆனா நம்ம எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுத்து அப்படின்னா ரொம்ப கீழே இறங்க மாட்டோம். சாதாரணமா திருவிழா ஏதோ பண்டம் விற்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஏழை பாலைகள் அதை வாங்குவோம். பணக்காரர்கள் போய் அந்த திருவிழா விற்கிற பண்டத்தை போய் வாங்க மாட்டாங்க. ஐயா அதை போய் நம்ம எப்படி வாங்குறது, பெரிய கடையில போய் வாங்குவோம், அப்பதான் நல்லா சுத்தபத்தமா இருக்கும் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்கள், பாகவதர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், பக்தர்கள் இவர்கள்லாம் அந்த பகவானே அனுபவிக்கிறதுனால சும்மா கண்ட இடத்துல இறங்கிட மாட்டான். அழகா அவர் வந்துட்டார், விஷ்ணு சித்தனாகவே பக்தி பண்ணிட்டு இருக்கார். டெய்லி வடபத்திர சாயியை பார்க்கறது அனுபவிக்கிறது அவர் மனசுக்குள்ள ஆசை. சீக்கிரம் பகவான் அடையணும், நன்னா அனுபவிக்கணும். இதுவோ கலியுகமா இருக்கு, எந்த விதத்துல அனுபவிக்கலாம் அப்படின்னு யோசி யோசி பார்த்து கடைசியில பாகவதத்துல மாலாக்காரர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி வருது. அவர் டெய்லி அழகா பூ கட்டி வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தவர். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும், அவரோட குலத்தொழில் பூ கட்டி விற்கிறது. அவர் எப்ப கிருஷ்ணனை பத்தி கேள்விப்பட்டாரோ அன்னிலேருந்து எந்த மாலையை கட்டினாலும் கண்ணனை நினைச்சுட்டே மாலையை கட்ட ஆரம்பிச்சுட்டார். அதை கட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பல வருஷம் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் பிறந்து 11 வருஷம் கழிச்சுதான் மதுராவுக்கு வரான். இந்த மாலாக்காரர் மதுராவில் இருந்தார். அப்ப பகவான் 11 வயசுக்கு கம்சனை வதம் பண்றதுக்காக மதுரா வரான். வந்தவன் தானே இந்த மாலாக்காரன் பூ கட்டி வியாபாரம் பண்ற வீட்டுக்கு தானே பகவான் போறான். யாருக்கிட்டையும் அட்ரஸ் கேட்கல, ஒன்னும் கேட்கல. நம்ம இருக்கிற இடத்துல பக்தி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மள தேடிண்டு தெய்வம் வரும், சந்தேகமா வேண்டாம். இப்ப பகவான் உற்சவமூர்த்தி திருவீதி உலாலாம் வராது இல்லையா, நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. நம்ம போய் கோவில்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு ரெடியா இல்ல, டைம் எடுத்துட்டு போகணும். அவங்க எப்பயும் என்ன ஆசனா, நேர கோவில் போகணும், கூட்டமே இருக்கக்கூடாது, பார்க்கணும், 5 நிமிஷம் வெள்ளம் வந்துடும், அப்ப அவட நல்ல தரிசனம், அவ்வளவுதான். நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறது ரெடியாது. ஆனா நம்ம வீட்டு வாசலுக்கு பகவான் வந்தான்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம உள்ளேந்து ஓடி வந்து அப்பதான் பழத்தை மறந்துருவோம், கற்பூரத்தை மறந்துருவோம், இல்லைங்க ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்காரங்க வரணும், குழந்தை வரணும். தெய்வம் நம்ம விடுற வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு தாண்டறது இல்லையே, அதானே அந்த கருணைன்றது. நம்ம போய் அங்க 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ நிக்கல, ஆனா தெய்வம் நம்மள தேடிந்து வந்து நிக்கிறது அப்படின்னா அப்ப தெய்வத்தினுடைய கிருப என்ன சொல்ல முடியும். அவ்வளவு அழகா அந்த மாலாக்காரன் வீட்டு வாசல்ல போய் பகவான் நின்னுட்டான். மாலாக்காரருக்கு கண்கள்ல கண்ணீர், பகவான் கிருஷ்ணனா பலராமனா என்ன தேடிட்டு வந்துட்டாள், இந்த வீட்டை தேடிட்டு வந்துட்டாள், பிரபு வா 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 கிருஷ்ணா. அப்பதான் முதல் தடவையா பாக்குறது. அப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கோபிகைகள்லாம் தயிர் பால் மோர் விற்க போறவாள்லாம் இந்த கிருஷ்ணலீலைய சொல்லி சொல்லி கிருஷ்ணனுடைய அழகெல்லாம் வர்ணிச்சு 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 கோவிந்த தாமோதர மாதவேதின்னு சொல்லி சொல்லி மதுரால இருக்க பல பேருக்கு கிருஷ்ணன் இப்படி இருப்பான், அத்துப்படி பகவான் இப்படிதான் நீல கலர்ல இருப்பான், செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், பீதாம்பரம் எல்லாம் உடுத்தின்னு இருப்பான், தலையில நல்லா முடி உண்டு அழகா அது குடுமி போட்டு இருப்பான், அதுல முத்துச்சரம் எல்லாம் தொங்க விட்டுருப்பான். இப்படி எல்லாம் சொல்லி 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 எல்லார் மனசுலயும் ஒரு விதமா கிருஷ்ணனுடைய உருவம் இப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை இருந்தது. அதனால பார்த்தவொடனே கண்டுபிடிச்சுட்டான் பகவான், உள்ள வர சொல்லிட்டான், பகவானை கூட்டுண்டு வந்துட்டான். பார்க்க வீட்டுல அங்கங்க நிறைய புதுசு புதுசா மாலைகள் கட்டி தொங்க வச்சிருக்கான், எல்லாம் வியாபாரத்துக்கு. பகவான் ஒவ்வொரு மாலையா பார்த்து, இந்த மாலை நன்னா இருக்கு இல்லையான்னா, இந்த மாலை நன்னா இருக்கு இல்லையா அப்படின்னு பலராமனும் கிருஷ்ணனும் பேச, உடனே அந்த மாலாக்காரன் அங்கிருந்து அத்தனை மாலையும் எடுத்து கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் மாத்தி 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 சாத்தினான். சாத்தின உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பார்த்தான் மாலாக்காரனை பார்த்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு என்ன வேணும், தெய்வம் என் வீட்டை தேடினு வந்திருக்கு, என் வீட்டை நிக்கிறது, நான் கட்டின மாலைகளை கழுத்த போட்டு இருக்கு, இதை விட திருப்தி உலகத்துல வேற என்ன வேணும். உலகத்துல மனுஷால திருப்திப்படுறது ரொம்ப கஷ்டம், நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்கோ திருப்தி ஆக மாட்டார்கள். நேத்தி சிரிச்சுட்டு இன்னைக்கு சிரிக்கலன்னா சண்டையா வந்துடும், நேத்தி சிரிச்சா இன்னைக்கு சிரிக்கல அப்படின்றோம். பவ சிரிக்கல எனக்கு மட்டும் என்ன சிரிக்கலாம், தலையெழுத்தான்னு ஒண்ணு வேண்டாம், முகத்தை திருப்பிட்டு போகுது. உலகத்துல நம்ம காண கிடைக்கிற ஒரு விஷயம், மனுஷா எப்பொழுதுமே என்ன காரணம் கிடைக்கும் சண்டை போடலான்னு காத்துட்டு இருப்பான், பகவான் என்ன காரணம் கிடைக்கும் கிருப பண்ணலான்னு காத்துட்டு இருக்கான். அதுதான் வித்தியாசம், என்ன காரணம் கொண்டு அருள் பண்ணலாம், காரணமே இல்லைன்னா கூட அருள் பண்ணலாம் அப்படின்னு தெய்வம் காத்துட்டு இருக்கா. ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு மாலாக்காரன், பகவான் இல்ல இங்க எல்லா சுகமும் அனுபவிச்சுட்டு உனக்கு மோட்சம் வரைக்கும் எல்லாம் தரேன், உனக்கும் உன் வம்சத்தாருக்கும் தந்தேன்னு. இவர் ஒரு 10 மாலையை கட்டி போட்டதுக்கு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவர் வம்சத்துக்கும் சேர்த்து பகவான் கிருபா பண்ணிட்டார். விஷ்ணு சித்தர் பார்த்தார், இது நல்லா இருக்கே, பகவானுக்கு மாலை கட்டி போட்டா ரொம்ப சுலபம், நம்ம ஆளை கட்டும்போது அந்த பூவோட மனமே நமக்கு நல்லா இருக்கும். அதை கட்டிக்கொண்டு பகவான் கையில போட்டா ஒரு சந்தோஷம். உடனே பார்த்தார் விஷ்ணு சித்தர், நமக்கு இந்த வேதம் எல்லாம் படிச்சு அதெல்லாம் புரிஞ்சுண்டு எல்லாம் ரொம்ப கஷ்டம். பேசாம இந்த பாகவத்ல சொன்ன மாதிரி இந்த மாலாக்காரன் மாதிரி நாமளும் பக்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகா இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இன்னைக்கு ஆண்டாளுடைய சந்நிதி இருக்கிற திருநந்தவனம், அந்த இடம் தான் பெரியாழ்வாருடைய நந்தவனம். அந்த நந்தவனத்துல விதவிதமா செடிகள்லாம் போட்டு அதுலேருந்து புஷ்பத்தை பிரிச்சு அந்த பூவ மாலையா கட்டி ஒவ்வொரு நாளா வடபத்திர சாய்க்கு சாத்தின்றே வந்த ரொம்ப சந்தோஷமா ஜோரா அப்படியே காலம்பரை எழுந்துக்கிறது, பகவன் நாமத்தை சொல்றது. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அவ்வளவு அழகா பெரியாழ்வார் கால் கொண்டு நடந்திருக்க, விஷ்ணு சித்தர் அவ்வளவு அழகா கிருஷ்ணநாம ஜபிச்சு விதவிதமா மாலை கட்டிருக்க. இதோ சாதாரண ஒரு தெரு கடவீதி, இது தேர் வீதி, ரத வீதி அப்படி நினைச்சுக்காதீங்க. இது ஒவ்வொரு இந்த ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் நடந்த பிரதேசம், சாதாரண இடம் இல்லை. ஏதோ டெல்லி பாம்பே மாதிரி இது நல்ல மெயின் ரோடு, இது NH4 NH5 அப்படிலாம் கிடையாது. ஊர் வேணா பாக்குறது சின்னதா இருக்கலாம், ராஜபாளையத்தையும் விருதுநகர்லாம் கம்பேர் பண்ணுவோம் பாவமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா புண்ணியம் நிறைந்த ஒரு பூமி, தெய்வ சாநித்தியம் கொட்டி கிடக்கிற ஒரு பூமி ஸ்ரீவில்லிபுத்தூர். இல்ல மாற்றமே கிடையாது, அவ்வளவு அழகு தெய்வேன்னு ஆண்டாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். பெரியாழ்வா விடிய காலம்பரை எழுந்து அழகா பூவெல்லாம் பறிச்சு மாலையெல்லாம் கட்டி டெய்லி வடபத்திர சாய்க்கு மாலை சாத்தின் இருந்த ஒரு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இப்ப உக்காந்து இருக்கோம். நம்ம எவ்வளவு கோடி ஜென்மா வேணும்னு தெரியுமா, எத்தனையோ பெரியவாள்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போமாட்டேனான்னு ஏங்கி கதறுவா, எப்படாப்ப நேரம் கிடைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் போகலாம், அந்த மண்ணில நடக்கணும், அந்த பூமியில நிக்கணும், ரெண்டு நிமிஷம் நின்னா போதுமேன்னு துடிக்கிறவா உண்டு. எனக்கு தெரியும், இப்ப நீங்க ஆடிப்பூர் உற்சவத்துக்கு எல்லாம் பார்த்தா நிறைய பேர் பார்த்தா ஆந்திரால இருந்தான் வருவா, நிறைய பேர் தெலுங்குக்காரா ஆந்திராக்காரன் தான் வருவா, அவரு தமிழ் கூட தெரியாது. ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னா அத்தனை ஆசை, இங்க வந்து அவர் 10 நாள் இருந்து போயிடும், அவருக்கு ஊர் தெரியாது பாஷை தெரியாது, ஆனா நாச்சியார் ஊர் அவ்வளவுதான். எப்படாப்பா நேரம் கிடைக்கும், எப்படாப்பா ஆடி வரும், எப்படாப்பா உற்சவம் வரும்னு காத்திருந்து ஓடி வந்துருவா. ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்துட்டான்னா அவளுக்கு அப்படி ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. அந்த மாதிரி ஆச்சரியமான இந்த வெள்ளிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர் சௌக்கியமா இருந்திருக்க. அப்பதான் மதுரைய வல்லபதேவராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ ஒரு நாள் அவன் நகர்வளம் எல்லாம் வந்துருக்கான் வல்லபதேவன். அப்போ ஒரு வீட்டு திண்ணையில ஒரு பிராமணர் உக்காந்து இருக்க, பார்த்த உடனே வல்லபதேவனுக்கு தெரியுது இவர் நம்ம ஊர்க்காரர்கள் வெளியூர்காரர் அப்படின்னு சொல்லி, இங்க யாரு, எங்க போறள், எங்கேந்து வரள் அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பிராமணர் சொன்னார், அப்பா நான் கங்கா யாத்திரை போயிட்டு வரேன், கங்கையில போய் குளிச்சுட்டு திரும்பி அழகா எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. அந்த காலத்துல கங்கா யாத்திரைனா ரொம்ப பெரிய விஷயம், பல கிராமங்கள் பல தேசங்கள் கடந்து போன, இப்ப மாதிரி ட்ரெயின் பிளைட் எல்லாம் கிடையாது, நடந்து 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 இப்ப நினைச்சு பாருங்க, இப்பெல்லாம் ரெண்டு தெரு தள்ளிக்கு ஆட்டோ இருந்தாதான் இறங்குறோம், ஆட்டோ வருமா கால் டாக்ஸி இருக்கான்னு கேட்கறோம். இங்கேந்து கங்கை எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் நடக்கணும், காசி எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கு யோசனை பண்ணி பாருங்க, இது இந்தியாவோட தென்கோடி அது வடகோடி கிட்ட, இங்கேந்து நடந்து போயிட்டு திரும்பி அதே ஊர் வழியா வரணும், எத்தனை வருஷம் ஆகும் நீங்க பாத்துக்கோங்க, இதுல போகிறதே நிச்சயம் இல்ல, போனவா திரும்பி வர்றதே நிச்சயம் இல்ல, யாராவது கங்கைக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டா அது பெரிய விழா, ஒரு கங்கைக்கு போயிட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு பெரிய விழாவே கொண்டாடுவா ஊர்ல, அவ்வளவு பெரிய விஷயம். இந்த கங்கா யாத்திரை போயிட்டு வந்தவாள போய் நமஸ்காரம் பண்ணுவோம், என்னால போக முடியல நீங்க போயிட்டு வந்தீங்க உங்களை நமஸ்காரம் பண்றேன் எனக்கு அதுவே புண்ணியம்னு கங்கா யாத்திரை போயிட்டு வந்தவர்களை நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கணும், அவ்வளவு வசதி. அப்ப அந்த ராஜா கேக்குறான், சரி எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த பிராமணர் சொல்றாரு, அப்பா ஆச்சரியமா ராத்திரி நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா பகல்ல நல்லா ஓடி ஆடி உழைக்கணும், மழைக்காலம் 4 மாசம் நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னா மத்த 8 மாசம் நன்னா உழைக்கணும், அதே போல முதுமையில நன்னா இருக்கணும்னா இளமையில ஓடி ஓடி உழைக்கணும். அதுபோல ஆச்சரியமா இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் வேண்டிய விஷயத்த இப்பொழுதே நம்ம முயற்சி பண்ணிடும், எப்படி ராத்திரிக்கு பகல்ல உழைக்கிறோமோ அந்த மாதிரி. அப்பா இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை அந்த வைகுந்தத்தை அடையறதுக்கான முயற்சியை இப்பொழுதே பண்ணிடு. இப்ப பண்ண அதுக்கப்புறம் பண்ண முடியாது, பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது. எனக்கு நல்ல பக்குவம் வந்த பிறகு ஸ்கூலுக்கு போறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு எல்லா உலகம் எல்லாம் புரியட்டும், எனக்கு வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் ஸ்கூல் போறேன் அப்படின்னா உலகத்தை நடக்குமா? பக்குவமே இல்லாதவன் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறான். ஆனா அவன் நான் ஏபிசிடி படிக்கிறது, அது படிச்சதுனாலதான் பக்குவப்படுறோம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற வாழ்க்கையிலேயே இந்த வாழ்க்கைக்கான முயற்சியும் பண்ணணும். இந்த வாழ்க்கை எப்படி முடிவு உண்டு இல்லையா? மரணம்ன்றது உலகத்தினுடைய யதார்த்தம். அந்த மரணத்துக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கைக்கும் இப்பொழுதே முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே ராஜா யோசனை பண்ணி பார்த்தான், முதல் மூணு கொண்ணும் குறைவு கிடையாது, ஆனா கடைசி விஷயம் இந்த மோட்சம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இன்னும் முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரி செல்வ நம்பி, ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவர் பக்தர், அவரிடத்துல கேட்டான், எனக்கு இந்த மோட்சம்ன்ற ஒரு விஷயத்தை அடையணும், வீடு அப்படின்னு சொல்லுவான். அறம், பொருள், இன்பம், வீடு, நம்மளோட வீடுன்னா அதுதான். இங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தான், நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல்ல தங்குற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி லாட்ஜ் மாதிரி தான் இது. வீடு அப்படின்னா வைகுந்த வீடு தான். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம், வீடு பெற்று உயிமினே அப்படின்ற ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே அந்த வீடு அடையணும். அப்ப அந்த வீடு அடையறதுக்கு என்ன கர்மாவை பண்ணணும்? அதுக்கு நான் பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அப்ப செல்வ நம்பி பார்த்தா இதை வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவாளை கூப்பிட்டு ஒரு சபை ஏற்பாடு பண்ணி அவர்கள்லாம் விவாதிச்சார்கள்னா நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல, இந்த ராஜா அழகா ஒரு பொற்கிழிய கட்டி சபையில தொங்க விட்டார். நன்னா வேதம் எல்லாம் படித்தவர்களை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்கோ எது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சபை கூட்டிட்டான். எல்லாரும் வரா அவாவா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் வடபத்திர சாயி விஷ்ணு சித்தர் சொப்பனத்துல போனார், நீ நாளைக்கு மதுரை கிளம்புறாய் அப்படின்றார். இதெல்லாம் நடந்தது சிவல்லிபுத்தூர்ல, நல்லா ஞாபகம். எந்த சிவல்லிபுத்தூர்ல இங்க உட்காந்துருக்கோமோ, சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதே சிவல்லிபுத்தூர்ல உண்மையாகவே நடந்த சம்பவங்கள் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 4000 வருஷம் அந்த சமய 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப களி பிறந்து 5100 வருஷங்கள் ஆயிட்டு, ராமானுஜர் பிறந்து 1000 வருஷம் ஆப்போது. கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே இதே ஊர்ல. நம்ம சொன்னாலே அங்க பாட்டல் முப்பாட்டல்லாம் இருந்தார். நீங்களே சொல்ற சீவலிபுத்த காலம் சொல்ல, ஒரு காலத்து அவ்வளவு மரம் இருந்தது, திருமுக்கலந்த தண்ணி அப்படியே கடல் மாதிரி இருந்தது, இப்ப இல்ல எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி ஒரு 4000 வருஷங்கள் பின்னோக்கி. அப்ப அழகா வடபத்திர சாயி சொப்பனம் பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் இதே ஊர்ல தூங்குறார். இதே ஊர்லயே ராத்திரி வடபத்திர சாயி சொப்பனம். உங்களுக்கு ஏன் வரலன்னா நீங்க அந்த மாதிரி கேட்கல, கேட்டா வரும். எனக்கும் வடபத்திர சாயி சொப்பனத்துல வரணும்னு கேட்டா இங்க தானே இருக்க, அவர் இங்கே அபுதாபி போனோம் இல்லாட்டி யூஎஸ் போனோம் ரஷ்யா போனோம்னா ரொம்ப தூரம்னு சொல்ல, இங்க ஊர்ல இருக்கிற சொப்பனத்துல காட்சி கொடுக்க கஷ்டம் இல்லையே. நம்ம கேட்கணும், பகவானே எனக்கு காட்சி கொடு அப்படின்னு கேட்கணும். கேட்கணும்னா அதுக்கு முதல்ல ராத்திரி தூங்கும் பொழுது பகவான நினைச்சிட்டு தூங்கணும். ஆண்டாள் சொல்ற மாதிரி உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹதயத்தை பகவான வச்சுட்டு தூங்கினோம்னா அந்த சிந்தனை வரும். அப்ப அழகா கிருஷ்ண சித்தர் சொப்பனத்துல பகவான் வந்தா, நாளை காத்தால நீ மதுரை போ, மதுரை போயிட்டு அங்க ஒரு பொற்கிழி இருக்கு அதை அறுத்துண்டு வா ராஜசபையில இருந்து அப்படின்னா. கிருஷ்ண சித்தர் சிரிச்சார், அதெல்லாம் வேதம் தெரிஞ்சு அதை பத்தி விவாதம் பண்ணக்கூடியவாளுக்குப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பகவான் சிரிச்சான், என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கா, உனக்கு என்ன பத்தி நன்னா தெரியும் இல்லையா? அது தெரியும், அப்போ பேசு. அவர் எனக்கு அதெல்லாம் பேச தெரியாது, வித்வான்கள் மாதிரி சபையில பேச தெரியாது. பகவான் சொன்ன, நீ போ, பேச வேண்டியது என் பொறுப்பு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு வார்த்தை எப்படி வர சொல்லுங்க? அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் வந்துடுறதா? இந்த நாக்க பரட்டி பேசணும் அப்படின்னு அதுக்கு எப்படி வரும்? நம்ம எல்லாம் பேசி பழகிட்டோம், அதனால அந்த வார்த்தை உச்சரிப்பு தெரியும், நாக்க பரட்டி பேசணும். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, 8 குழந்தைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு நீ சத்தம் போட்டே இருக்கணும். இப்படி சத்தம் போடு, நாக்க பரட்டுன்னு யார் நம்ம கேட்கிற சப்தத்தை கொண்டு நாக்க பரட்ட வருமா? காது சப்தத்தை கேட்கறது, ஆனா காது பேச போறது இல்லை, பேசக்கூடியது வாய். அந்த வாய்க்குள்ள இருக்க நாக்கு பரண்டு அதுக்கேத்த மாதிரிதான் சப்தம் வரப்போறது. இதை கேட்டவன இந்த நாக்க பரட்டி அம்மா அப்பா அப்படின்னு எங்க வந்தது? இப்ப உள்ளுக்குள்ளேந்து தெய்வம் சொல்லி கொடுத்தா தானே வரும். அப்ப பகவான் சொல்றா, நீ போ, நான் பேசணும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இவரும் காத்தால அழகா கிளம்பிட்டார். ஊர்ல இருக்க வாழ்லாம் கிண்டல் பண்றாரு, சீவல்லிபுத்தூர் காரெல்லாம் கிண்டல் பண்ற அவர். அவர் இல்ல இல்ல வடபத்திரவா சாயி தான் சொன்னா, அதனால போறேன் அப்படின்னு சொல்லி அழகாக மதுரை போய் ராஜனுடைய சபையில நின்று அழகாக இவர் உள்ளுக்குள்ளேந்து வடபத்திர சாயி அழகா பேசி, இவர் பேசி 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 பரபிரம்ம தத்துவம் வடபத்திர சாயி பரபிரம்மம் நிரூபணமாக அந்த பொற்கிழி தானே கீழே இறங்கிச்சு. ஜோர அப்படி அறுத்துட்டான், விரைந்து கிழி அறுத்தான். உடனே பாண்டியன் ரொம்ப அழகா கொண்டாடி அவரை யானை மேல உட்கார வச்சு மதுரையில நகர்வலம் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அப்படின்னு ரொம்ப அழகா பெரியாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது என்னென்ன வேதங்கள் சொன்னோம் அதெல்லாம் சொன்னாராம். தானாகவே அந்த பொற்கிழி கீழே விழுந்துதான் பாண்டியன் அழகா சங்கநாதம் எல்லாம் முழங்கி வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் வந்தார். அப்பதான் வில்லிபுத்தூரோட மகிமை மதுரைக்கு தெரிஞ்சுதான். இந்த கிராமத்தோட விஷயங்கள்லாம் பட்டணத்துல போய் சேரவே சேர, அந்த காலத்துல மதுரை பெரிய பட்டணம் ஆச்சு. அவர்கள் வில்லிபுத்தான், அதுக்கு ஒரு பட்டிக்காடு அது கோவில் இருக்கு அப்படின்றாலும் இவரு போய் அங்க போய் பேசினோடனே வில்லிபுத்தூருக்கு ஒரு தனி ஏற்றம் வந்துடுத்தான் மதுரையில. உடனே அழகா யானை மேல உட்கார வச்சு இவர் வீதி உலா ஐஷிண்டு வரா. அப்ப வடபத்திர சாயி பார்த்தாராம், ஆஹா என் பிள்ளைய ஊரே கொண்டாடுறதுன்னு சொல்லி கருடன் மேல சுவாமி உட்கார்ந்து வந்தாராம். நாளைக்கு பார்க்க போறோம் இல்லையா அஞ்சு கருட சேவை. அஞ்சு கருட சேவையில சுவாமிய பாக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. பகவான் கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு கருடன் மேல வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. நரகாசுரன் அடைச்சி வச்சிருந்த 16,100 அந்த பெண்களை காப்பாத்துறதுக்கு பகவான் கருடன் மேலதான் வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் கருடன் மேலதான் வந்து ஆவிர்வவிக்கிறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனாலதான் எல்லா ஊர்கள்லயுமே கருட சேவை ரொம்ப விசேஷம். ஒரு கருட சேவை பார்க்கறதே ரொம்ப விசேஷம், அது அஞ்சு கருட சேவைன்றது ரொம்ப விசேஷம், அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்பவே விசேஷம். ஏன்னா ஆண்டாள் காரணம் கொண்டு வரா, ரங்கமன்னாரா இருக்கட்டும், வடபத்திர சாயியா இருக்கட்டும், திருத்தங்கள் நின்ற நாராயணா இருக்கட்டும், காற்றழகியரா இருக்கட்டும், அண்ணாமலை சீனிவாசனா இருக்கட்டும், எல்லாம் பாருங்க ஆண்டாளை முன்னிட்டு ஓடி வரா. அந்த மாதிரி கருடன் மேல வந்துட்டாராம் விஷ்ணு சித்தரை பாக்கிறதுக்கு. விஷ்ணு சித்தரை பார்த்தா ஐயோ இந்த கலியுகத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி வராரு பகல் பொழுதுல அப்படின்னு சொல்லி உடனே யானை மேல மணி கட்டிருப்பா, நம்ம யானையை மணி மேல எடுத்து கிடக்கிறோம் அடிச்சுண்டு, ஏன்பா அப்படி வராய் கலியுகத்துல எல்லாரும் உன்னை பார்த்தானா கண்ணச்சில் படுமே கண் திருஷ்டி பட்டுடுமேப்பா அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஆழ்வார்கள்லயே பெருமாளை நன்னாருன்னு பாடின ஒரே ஆழ்வார் விஷ்ணு சித்தர் மட்டும்தான். அதனாலதான் பெரியாழ்வார்னு பேர். இல்லாட்டி விஷ்ணு சித்த ஆழ்வார்னா சொன்னோம், குலசேகர ஆழ்வார் நம்ம ஆழ்வார் இப்படிதானே சொன்னோம், திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு. ஆனா இவரை பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்த ஆழ்வார்னு சொல்றது இல்லை. ஏண்டா அப்படின்னா அவ்வளோ பெரிய மனசா பகவானை பார்த்து நீ நன்னார் நீ நன்னார் நீ நன்னார். நம்ம எல்லாம் கோவில் போய் நான் நன்னா இருக்கணும் தான் இப்ப கேட்போம், நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் உடம்பு நன்னா இருக்கணும், இப்படி நமக்கு வேண்டப்பட்ட வாழ்க்கை வேண்டிப்போம். ஆனா விஷ்ணு சித்தர் அழகா நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாருன்னு வேண்டிட்டாராம். உடனே பகவான் அசந்து போயிட்டான், இவ்வளவு பரிவா பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் திருநாமம் பொங்கும் பரிவா. பகவான பார்த்து அத்தனை தூரம் பரிவா. அப்ப பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின ஊர் இதுதான், நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பெருமாள் நினைச்சா அந்த பெருமாள் நன்னா இருக்கணும்னு நினைச்ச முதல் ஊர் அன்னிலேந்து இன்னி வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். டெய்லி மங்களாசாசன பாசுரங்கள்னு உண்டு வைஷ்ணவ வீடுகள் எல்லாம் பூஜை பண்ணும் பொழுது. எல்லா கோவில்கள்லயுமே எந்த கோவிலா வேணா இருக்கட்டும் முதல்ல என்ன சொல்லணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பல்லாண்டு பாடின ஊர் பெருமாள் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஊரை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம நன்னா இருக்க மாட்டோமா? பெருமாளே நன்னா இருப்பார்னா இப்ப நமக்கு என்ன குறதுக்கு போய் சொல்லுங்க. அவ்வளவு வசத்தியா ஸ்ரீவல்லி புத்து அவ்வளவு அழகா பல்லாண்டு பாடிட்டார் பெரியாழ்வார்னு பெயர். பகவான் கண்கள்லேருந்து கண்ணீரா, இது வரைக்கும் யாருக்கும் தோணலையே, நீ நன்னாருன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தோணலையே. இது வரைக்கும் எல்லாரும் எனக்கு இது கூட நான் நன்னா இருக்கணும் நான் நன்னா இருக்கணும் கோடி பேர் லட்சம் பேர் கேட்டிருக்கா, நீ நன்னாருன்னு யாரும் சொல்லலையே. பிரம்மதேவர் முதற்கொண்டு சிவபெருமான் முதற்கொண்டு தாயார் முதற்கொண்டு எல்லார் கண்கள்லயும் கண்ணீர். இப்ப என்ன ஒரு மனசு இந்த பெரிய ஆழ்வாருக்கு, பெரிய ஆழ்வார் அப்படின்னு விட்டாங்க, எவ்வளவு பெரிய மனசு இந்த ஆழ்வாருக்கு. அது கடைசியில பெரிய ஆழ்வார் ஆயிடுது, எத்தனை பெரிய மனசு, நமக்கெல்லாம் தோணலையே. இந்த பகவான் இப்படி பல்லாண்டு பாடணும்னு நமக்கு யாருக்கும் தோணலையே. இந்திரன் இல்ல தேவர்குலம்லாம் பார்த்தாலும் நமக்காக தான் பகவான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அவதாரங்கள் எடுக்கிறார். ஆனா ஒரு தடவை கூட நீ நன்னாரு நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, ஆனா இந்த ஆழ்வார் இத்தனை அழகா ஸ்தோத்திரம் பண்றாரு அப்படின்னு அசந்து போயிட்டாலும். இவர் பாடினதை வச்சுட்டு நிறைய பேர் பகவான தரிசனத்தை பார்த்துட்டான். இவர் இப்படி பாடுறாரு எனத்தையோ பார்த்துட்டு பார்க்க பாடுறாரேன்னு சொல்லி இவரை பார்த்தவா மேல பார்த்தா நேர பகவான தரிசனம் பிரத்யக்ஷமா கிடைச்சுடுத்து. டெய்லி பெரியாழ்வார நினைச்சுண்டு பெருமாளை பார்த்தோம்னாலே பிரத்யக்ஷமா பகவத் தரிசனம் கிடைச்சிடும். அத்தனை விசேஷம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின ஊருது. பெரியாழ்வார் பல்லாண்டு யாருக்கு பாடினார்னா கூடல் அழகர். முதல்ல கூடல் அழகர் இருக்காரு பாருங்க, அவருக்கு தான் வந்தார், அவருக்கு தான் அத்தனை அழகா பல்லாண்டு பாடினா அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அப்படி பல்லாண்டு பாடினார், நிறைய தனம் கிடைச்சது. அப்படியே நேரம் அந்த பொற்கிழி அறுத்துன்னு வந்தார் பாருங்க, கொண்டு வந்து வடபத்திர சாய் முன்னாடி வச்சாராம். வடபத்திர சைனர்னு சொல்லுவார், வச்சோன்னா பெருமாள் கேட்டா ஜெய்சூதியே சமத்தா அப்படின்னாராம். பெரியாழ்வார் சிரித்தார், நானா ஜெயிச்சேன், நீதானே பேசினேன், எனக்கு வெறும் பூக்கட்டதான் தெரியும், இவ்வளவு தூரம் வேத விஷயங்கள்லாம் எனக்கு என்ன தெரியும், நீதான் பேசினார். சரி சரி தனத்தை வச்சு சந்தோஷமா இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு நீங்காத தனம் நீ இருக்க, இதை விட வேற என்ன தனம் வேணும், இவ்வளவு நாள் என்ன அவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்கியே, இதை விட தனம் என்ன பண்ணு, நீ பேசினா இது உனக்குரிய தனம் வச்சுக்கோன்னு. பகவான் சொன்னா, எனக்கு நீதாண்டா தனம். வடபத்திரசாரி சொல்லிட்டார் விஷ்ணு சித்திர பார்த்து, நீதான் எனக்கு தனம். விஷ்ணு சித்திர சொல்லிட்டார் பகவான பார்த்து, நீதான் எனக்கு தனம். பக்தனுக்கு பகவான் தான் தனம், பகவானுக்கு பக்தன் தான் தனம், வேற யாரும் கிடையாது. அப்ப பகவானே சொன்னானா, சரி அப்ப என் கோவில் எல்லாம் புனருத்தாரணம் பண்ணுட்டான். அந்த தனத்தை வச்சுட்டு பெரியாழ்வார் ஜோர கோவிலை திரும்பி புனருத்தாரணம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிற. இப்ப கூட கும்பாபிஷேகம் நடந்தது, அடுத்து தங்க விமானம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஆதி யாருன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழ பிராமணர் பெரியாழ்வார் பண்ண கும்பாபிஷேகம். அவ்வளவு அழகாக அந்த காலத்துல அவர் கிடைச்ச தனத்தை கொண்டு உடனே ராஜாவும் வல்லப தேவனும் பெரியாழ்வாருக்காக ஜோர இந்த கோவில அமக்கலமா புனருத்தாரணம் பண்ணான் அப்படின்னு சரித்திரத்திலேயே காண கிடைக்கிற. இப்படி எல்லாம் ஆயிடுது. பெரியாழ்வார் அப்பளும் தேனேன்னு அவர் பாட்டு இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு டெய்லி பூமாலை கட்டின்னு இருக்கா. பல ஊர்ல இருந்து பல பேர் வந்து இவரை சேவிச்சுண்டு ஆனந்தமா வடபத்திர சாஹிப் எல்லா ஊருக்கு ஃபேமஸ் ஆயிடுது. சீவல்லி புத்தூர் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. பெரியாழ்வார் சௌக்கியமா இருக்கா, ஆனந்தமா பகவத் தியானம் பண்ண 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 கிருஷ்ணன் விதவிதமா லீலைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த ஸ்ரீவல்லி புத்தூர்ல இந்த ஊர்ல கிருஷ்ணலீலையை அப்படி பார்த்திருக்கா. ஒரு தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கு அவர் திருக்கோஷ்டியூர் போனார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன்னு அங்க கிருஷ்ணலீலைய பார்த்தார். அதே தியானம் கண்ணன் பிறந்ததெல்லாம் பார்த்து 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 மேனி சிரித்தார். அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்தார். வடபத்திர சாயி பார்த்தார், ஏ கண்ணா இவ்வளவு லீலைகள் நீ பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு லீலையா குழந்தை கண்ணனா கண்ணன் விளையாடி காட்டின ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கும். கோகுலமும் ஸ்ரீவல்லிபுத்தூரும் ஒண்ணுதான். கோகுலத்தை காட்டிலும் ஸ்ரீவல்லிபுத்தூர் வசதி, ஏன்னா கோகுலம் கூட துவாபரயுகத்துல நடந்த லீலை தான். ஸ்ரீவல்லிபுத்தூர் கலியுகத்திலேயே கண்ணன் விளையாடின இடம், குஞ்சு கிச்சாபயலா பகவான் வந்த இடம், பெரியாழ்வார் அழகா மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாளேலோ வைய மலந்தானே தாளேலோன்னு குட்டி கிருஷ்ணனை இத்தினூண்டு ஒரு தொட்டில போட்டு தேவேன்னு தாளாட்டு பாடின ஒரு சீவல்லி புத்து. பகவான் ரொம்ப குஷியா இருந்தான், நன்னா இருக்கே யசோதா மாதா பாடின மாதிரியே இருக்க, கலியுக யசோதா அப்படின்னா பெரியாழ்வார் தான். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி, பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, பெருமாள் கோவில்ல கொடுக்கற அந்த உண்டை கட்டின்னு சொல்லுவார் சாப்பாடு, அதை சாப்பிடுவார், வீட்டுல இருந்துப்பார், மாலை கட்டி போடுவார், இவ்வளவுதான். கையில நயா பைசா கிடையாது, அந்த காலத்தோட எந்த பைசாவும் கிடையாது. ஆனா பாசுரம் பாருங்க, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டி. பெரியாழ்வார் மட்டும்தான் பாருங்க, அது மாதிரி யாரும் தொட்டில் பண்ணாம எனக்கு இன்னும் எனக்கு தெரியல. தங்கத்துல அப்படி எடுத்து மாணிக்கம் வைரம் எல்லாம் கட்டி சின்னதா தொட்டில் பண்ணி போட்டிருக்கேன் படுத்துக்கூடாதுன்னு, மனசுக்குள்ள தொட்டில் பண்ணி போட அந்த மனத்தொட்டில சுகமா குட்டி கிச்சா வந்து படுத்துன்ற இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அழகாக பகவான் கொஞ்சம் கொஞ்சமா வளர பெரியாழ்வார் யசோதையா இருந்துண்டு கண்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளவு அழகா கண்ணனை தூக்கி மடியில போட்டு யசோதையா இருந்துண்டு உடம்பு முழுக்க எண்ணெய தேய்ச்சி விட்டு நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே அப்படின்னு குஞ்சு கிச்சா வயல யசோதை மாதிரி பெரியாழ்வார் உட்கார்ந்துண்டு இந்த முட்டிக்கால போட்டு உடம்பு முழுக்க எண்ணெய தேய்ச்சி விட்டு குழந்தைகள்லாம் பால் குடிச்சு பால் குடிச்சு நாக்கில் அந்த வெள்ள படிவம் இருக்கும் இல்லையா, பெரியவங்களா இருந்தா அந்த பல்லால அப்படியே எடுத்துருவோம், இல்லாட்டி டங் கிளீனர் வச்சு எடுப்போம், குழந்தைக்கு எடுக்க முடியாது, அம்மாவே தன் கைய வாயில விட்டு அப்படி வழிச்சு எடுப்பான். அந்த மாதிரி பெரியாழ்வார் கிருஷ்ணன் வாய்க்குள்ள கைய விட்டு அப்படி நாக்க வழிச்சு எடுத்து சமத்துக்குட்டின்னு மூக்க பிடிச்சு அப்படி கிள்ளி விட்ட ஒரு இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அத்தனை அழகா யசோதையா இருந்து பெரியாழ்வார் கண்ணனுக்கு பால் கொடுத்த இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். கண்ணனுக்கு அப்பா குழந்தை தூங்குடா அப்படின்னு சொன்ன குழந்தை கொட்டாய் வருதான்னு தூக்க வரதான், ஆனா விளையாடுற ஆசை விட்டு போகலையாம், இந்த குழந்தை எப்படி விளையாடணும் ஆசை உண்டான். உடனே பெரியாழ்வார் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர இடுப்புல கிச்சாவை தூக்கி வச்சுண்டு சந்திரனை காட்டி வா 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 அம்புலி ஓடி வா ஓடி வா அப்படின்னு சந்திரனை குழந்தை இப்படி காட்டுறானா, கோவிந்தன் சிறுகுட்டன் தன் கையால் இப்படி கூப்பிடுறான்பா, கொஞ்சம் குழந்தை அவளை ஆசையாட கூப்பிடுறான், வா 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 ஓடி வா, நீ என்ன கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லையே, குழந்தை எவ்வளவு ஆசையா கூப்பிடுறான், சந்திரா ஓடிவான்னு இடுப்புல கிருஷ்ணனை வச்சுண்டு சந்திரனை காட்டி பெரியாழ்வார் பாசுரம் பாடின ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும். கிருஷ்ணன் இடுப்புல தூக்கி வச்சுண்டு இந்த தோட்டத்துல அப்படியே அலைஞ்சுண்டு சந்திரனை காட்டி காட்டி யசோதையா பெரியாழ்வார் அலைஞ்ச ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறார் கொட்டாய் சப்பாணி, இந்த குழந்தைகள் கை கொட்டும் தெரியுமா, இந்த கை கொட்டுறத கண்ணன் அவரோட உட்கார்ந்து கை கொட்டி கொட்டி விளையாட அதெல்லாம் பாசுரமா பாடியிருக்காரு இந்த ஊர்ல உட்கார்ந்துண்டு. அப்புறம் இந்த கிச்சா தளர் நடை நடக்கும், குழந்தை முதல்ல சதகா பத்தக்கா நடக்கும் பாருங்க, சதகா பத்தக்கா அப்படி நடக்கிறதோன்னு அந்த சதகா பத்தக்கா நடக்கிற தளர் நடை நடவானோ அப்படின்னு அழகா நடக்கிறதான் பய ஜோர. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகான் என்ற இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து கருகார் கடல் வண்ணன் காமனார் தாதை தளர்நடை நடவானோ. குஞ்சு கிச்சா கொழுக்கு முழுக்குன்னு குண்டா இருக்கான், இப்படி ஆடி 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 ஜோரா கோவில் பிள்ளா இங்கே போதராயே அப்படின்னு சொல்லும்படியா கால் சலங்கை சலார் விலார் அப்படின்னு ஒரு யானை குட்டி மாதிரி கிருஷ்ணன் காலில் சலங்கைய உரசிண்டு உரசிண்டு பிரத்யக்ஷமா நடந்து லீல பண்ணி அதை பார்த்து பெரியாழ்வார் பாசுரம் பாடின ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். கிருஷ்ணயில இன்னைக்கும் யார் இந்த ஊர்ல உட்கார்ந்துண்டு பெரியாழ்வார் பாசுரங்களை சொல்றாளோ ஜபிக்கிறாளோ பாடுறாளோ நினைக்கிறாளோ படிக்கிறாளோ அவளுக்கு நிச்சயமா ஒரு நாள் இந்த கிருஷ்ணனில பிரத்யட்சமா காண கிடைச்சிடும். அப்படி ஒரு இடம் இருக்கு. இப்படி கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு லீலையா பார்த்து 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 அனுபவிக்கிறார். ஒரு லீலை விடாம கிருஷ்ணனுடைய வளர்ச்சி பருவம் எல்லாமே அம்புலி பருவம் சப்பாணி பருவம் தளர்நடை பருவம் எல்லாம் நெசோத மாதிரி குழந்தை மம்மம் சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல வரேன் குளிக்க மாட்டேங்கிறானா, டே குழந்தைய குளிச்சுடுறா ரொம்ப அழகா இருக்கேடா பயலு, புழுதி உடம்பு முழுக்க புழுதி அலைந்த பொன்மேனிடா, நன்மை கருப்பு வேற, இத மாடெல்லாம் மேய்ச்சி வேர்க்க விரிவிற்க விளையாடுறானா, அது உடம்பு முழுக்க புழுதி மேல படிஞ்சிருக்கான், இவன் ஏற்கனவே கருப்பு, இதுல வேர்வை, இதுல ரோட்ல இருக்க மண்ணெல்லாம் இவன் உடம்பு, அப்ப என்ன கலர்ல இருப்பான்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்ப நன்னா தான் இருக்கு, விளையாட்டு வர்றதை பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இப்பெல்லாம் பார்த்தா இன்னைக்கு இந்த பிடி பீரியட் அன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட சொல்றான், அம்மாவுக்கு அப்படியே மனசு பதறும், காலங்கதான் வெள்ளையும் சொல்லியுமா ஜம்முன்னு போவோம், சாயங்காலம் அது காபி பிடி கலர்ல வரும், அப்படியே அம்மா பதறிண்டு வரும், ஐயோ இவ்வளவு அழுக்காக, அது என்னமோ பிடி பீரியட் தான் கரெக்டா கலர் போடணும், ஆனா அன்னைக்குதான் வெள்ள விளையாடு போட சொல்றோம், அப்பதான் விளையாடு நமக்கு தெரியும் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி புழுதி அலைந்த பொன்மேனி குழந்தைய குளிச்சுடுறா, அம்மா உனக்கு பக்ஷணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டா, அப்பா அழகா அக்காரம் கலந்த சிற்றுண்டி வச்சிருக்கேன்டா, நன்னா அப்பம் சுட்டு வச்சிருக்கேன்டா, சாப்பிடுறா குழந்தை, ஆனா முதல்ல குளிச்சுடுறா குழந்தை, எவ்வளவு சொல்லி குளிக்காம ஓடிண்டே இருக்கான கண்ணன், கண்ணன் இவர்கிட்ட மாட்டாம ஓடி விளையாடின ஒரு ஸ்ரீவல்லி புத்தூர் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணன் ஆசைப்பட்டு நம்மளை கூப்பிட்டுருக்கான், இல்லாம ஸ்ரீவல்லிபுத்தூர்ல உட்காந்துட முடியாது, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஜீவிச்சிருக்காள் அப்படின்னா கண்ணனே ஆசைப்பட்டு இது என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு அவன் உங்களை தனக்குரியவர்கள் அபிமானம் வச்சதுனாலே தான் இங்கு, அது எங்களுக்கும் ஒரு ஓரத்துல ஒரு சரி நீங்களும் வந்துட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு கெஸ்டாவது எங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கான், ஒரு ராசியாவது தங்கிட்டு போங்க போனா போறது, அதுக்கு மேலே எங்களை வச்சுக்க அவனுக்கு தெரியும் இல்லை, ஆனா உங்களெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன் விடவே மாட்டேங்கிறான், அப்படியே ஏற்பட்ட ஒரு ஸ்ரீவல்லி புத்தூர் அவர் பெரியாழ்வார் இப்படி எல்லாம் கிருஷ்ணகிரியை அனுபவிச்சுருக்க பகவான் பார்த்தா எல்லாரும் ஆண் பிள்ளைகளா இருக்க ஆழ்வார்கள்லாம் ஒன்னாவது பெண் பிள்ளையா இருந்தாதான் கலியுகத்துல பெண்களை பக்தி பண்ண விடுவா, யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே பூமி பிராட்டி சொன்னாலாம் பகவானை எனக்கு அந்த சான்ஸ் கொடுங்க நான் போறேன். இப்ப பகவான் கேட்டா எதுக்கு அப்படின்னா இல்ல நீங்க வராக அவதார் எடுத்த பொழுது அழகா நன்னா இருக்கும் பொழுது என்னை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு முடியாத பொழுது நான் அவர்களை நினைக்கிறேன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்திருக்க, அவ எனக்கு என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால நான் போறேன். சரி பகவானும் சரின்னு சரி எங்க போய் பிறக்க போறாய், எந்த இடத்துல பிறக்க போறாய், உடனே பூமி பிராட்டி சொன்னாளாம் கர்ப்பவாசம்லாம் எனக்கு வேண்டாம், ஏன் அடிதான் அடி பேர் கர்ப்பவதிகள்லாம் இருக்கா, எனக்கு கர்ப்பவாசம்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. சரி எந்த ஊர், இவ்வளோ பெரிய உலகம் இருக்கே உலகம் முழுக்க பூமிக்கு சமம் தானே அம்மாவுக்கு, ஒரு ஊர் நல்லா இருக்கு ஒரு ஊர் பாவமாக இருக்கு, பூமியிலே ஒரு பக்கம் பார்த்தா அந்த அண்டார்டிகாவில் அப்படியே பனிப்பிரவேசமாக இருக்கு, இன்னொரு பக்கம் பாலைவனம் தண்ணியே இல்லாத பிரவேசமாக இருக்கு, இன்னொன்று மலைப்பாங்காக இருக்கு, இன்னொன்று வெறுமை கடலாக இருக்கு, ஆனால் பூமி பிராட்டியை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒன்று தானே, எல்லா பூமியும் அவளோட தான் எல்லா பிரதேசமும், அப்ப எங்க அப்படின்னு தாயார் சொல்லிட்டாலும் பாரத தேசம் தான் அப்படின்னு சரி பாரத தேசத்துல எங்க அப்படின்னு அப்படி பார்த்தாலும் வைகுந்தத்துல இருந்து பூமி பிராட்டி இப்படி பார்த்தாலும் எல்லா ஊரும் நன்னா தான் இருக்கான், ஆனா வில்லிபுத்தூர் மட்டும் ரொம்ப ஜோரா இருந்தது, ஏன்னா பெரியாழ்வார் பின்னாடியே இந்த குஞ்சு கிச்சா ஓடிட்டு இருக்கானா, குட்டி கிச்சா இங்க ஓடி அங்க ஓடி வெண்ண திருடி படாத பாடு படுத்துறானா, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கலகண்டு செய்யும் பிரானே உன்ன கனிகள் தருவன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாசுரம், என்ன தேசி குளிடானா குளிக்க மாட்டேங்கிறானா, இவன் மட்டும் குளிக்காம பக்கத்து வீட்டு பையனும் குளிக்காதேன்றானா, குளிக்காதேன்னு சொன்னா இருந்தா அந்த பையன் சொல்றான் இல்லடா எங்க அம்மா எனக்கு பட்சணம் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கா நீ போடா உன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் கா அப்படின்னு, உடனே பயலுக்கு கோபம் வந்து கொடுத்தான், அங்க இவனுக்காக அம்மா எண்ணெய குடத்துல எண்ணெயை வச்சிருக்கா, அந்த எண்ணெயை ஒரு எத்து எத்தினா அது வீடு முழுக்க கொட்டிட்டு தூளியில கை குழந்தை தூங்கிட்டு இருக்கு, இவன் அம்மா அப்படின்னு இவன் கத்தினான், இவன் எண்ணெய் குடத்தை உருட்டிட்டோ அந்த இளம்பிள்ளை ஒரு கிள்ளு கிள்ள அது ஒரு வீல்னு கத்த கீழே எண்ணெயை கொட்டிட்டோ இந்த கண்ணை ரப்பை எப்படி பிரிச்ச இப்படி காட்ட, இந்த பையன் பயந்து போய் அம்மான்னு கத்த, இன்னொரு பக்கம் கை குழந்தைன்னு கத்த, என்னமோ ஆச்சோ அம்மா ஓடி வர கீழே எண்ணெயில கால் வைக்க அவ வழுக்கி விழ நன்னா போனும் அப்படின்னு கிருஷ்ணன் இத்தனை லீலையும் பண்ண ஒரு ஸ்ரீவல்லி புத்தூர் பெரியாழ்வாசி பிருந்தாவனத்துல போய் இந்த லீலையை பார்க்கணும் நன்னா ஞாபகம் பெரியவா எந்த இடத்துல அனுபவிக்கிறாளோ அந்த இடத்துல தெய்வம் வந்து லீலை பண்றது, உலகத்தை எங்கேயோ நடக்கிறதா நம்ம டிவியில உட்காந்து பாக்குறோமோன்னு நம்ம அங்க போய் உட்காந்தா பாக்குறோம், அது போல பாகவதர்களுக்கு பகவான் அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துல கொண்டு வந்து தன் லீலையை காட்டான், இத்தோண்டு ஒரு மொபைல் போன், இத்தோண்டு ஒரு டிவிலேயே லைவ் ரிலே காட்ட முடியும். எங்கேயோ கிரிக்கெட் நடக்கிறது, எங்கேயோ ஃபுட்பால் நடக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கவாள் இங்கேயே அவா எதிர்க்கு நடக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கவாள் அடிச்சுது, சே நாலு ரன் அடிச்சுட்டான் அவுட் ஆகிட்டான் அப்படி வா கத்துறாள். பைசா செலவே பண்ணல, வீட்டில் உட்காந்துருக்கா ஏசி போண்டு சௌக்கியமா, அங்கே ஸ்டேடியத்தை உட்காந்து பார்க்குற மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதுவே ஒரு சயின்ஸ்னாலே எவ்வளோ முடியும்னா பக்தினாலே எவ்வளோ வேணா முடியும். இப்போ அந்த பெரியாழ்வார் பக்திக்கு கண்ணன் என்ன தேச்சு குளிக்க மாட்டேன்னு ஓடின ஒரு ஊர்ல உட்காந்துருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால பூமி பிராட்டி பார்த்தாளாம், நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன் அப்படியா சரின்னுட்டாளாம். நேர வந்துட்டா தாயா, அழகா ஆடி மாசம் பூர நட்சத்திரம் வந்துட்டு இருக்கே, ஆடி பூரம் திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே. அத்தனை ஆச்சரியமா சும்மாவே, எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ வருஷமா ஆண்டாள் வைபவம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு சொல்லும்போது என்னவோ பண்றது எனக்கு, சத்தியமா சொல்றேன். அப்படியே எத்தனையோ 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டாள் வைபவம், எனக்கு நான் உபன்யாசம் ஆரம்பிச்சதுலேயே இந்த ஆண்டாள் வைபவம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொல்றேன்னு போது என்னமோ பண்றது. இத்தனை வருஷம் சொன்னதோட பிரயோஜனம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் வைபவம் சொல்றோம், வேற ஒண்ணுமே வேண்டாம் சன்மார்க்கம், இதுக்கு மேல வேற என்ன வேணும், யான் பெரு சன்மானம், இதை விட சுகம் வேற என்ன வேணும். ஆண்டாள் இறங்கிட்டாளாம் பூமி பிராட்டி, விடியற் காலம்பற பெரியாழ்வாய் எழுந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு விடியற் காலம்பற ஜபிச்ச ஒரு ஊர். அப்படின்னு விடியற் காலம்பற எழுந்து பெரியாழ்வார் அப்படி நாமஜபம் ஜபிச்சுண்டு கையில பூக்குடலைய மாட்டிண்டு ஆனந்த பகவானுடைய பஜனைய பாடிண்டு ஆனந்தமா நடந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஹரி ஹரி கோகுல ரமணாவுந்தன் திருவடி சரணம் கண்ணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹரிஹரி கோகுல ரமணான்னு அவர் பாடிண்டார், பாடிண்டே அப்படின்னு நந்தவனத்துக்கு வராறா, விதவிதமா புஷ்பங்களை பிரிச்சுண்டு, ஓ பகவானே எவ்வளவு அழகா பூ கொடுத்துருக்கா, இந்த பூ நேத்தி மொட்டா இருக்க வரைக்கும் வாசம் இல்லை, இன்னைக்கு மலர்ந்தவனே என்ன அழகா வாசம், உனக்காகவே பூத்திருக்கேன், அந்த மாதிரி என் ஜென்மாவும் உனக்காகத்தான் அப்படி அந்த பூவெல்லாம் பிரிச்சு எடுத்துன்னு இப்படியே போறார். துளசிதானே முக்கியம், துளசிய போல உலகத்துல பவித்திரமான பொருள் எதுவுமே கிடையாது. அப்படியே வந்தாரா அந்த துளசி நந்தவனம், எந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டாளுடைய குஞ்சலமா ஒரு சந்நிதி இருக்கோ அந்த இடத்துல அழகா ஒரு துளசி நந்தவனம். இந்த துளசி நந்தவனத்துக்கு பாக்கிறார், பக்கத்துல வரார், பூமியை பழந்துண்டு ஒரு குழந்தை தேமேன்னு அங்க படுத்துட்டு இருக்கு. துளசி செடி கீழே மண்ணில தேமேன்னு, இன்னைக்கு எந்த மண்ணில் நிக்கிறோமோ, எந்த மண்ணில் நடக்கிறோமோ, எந்த மண்ணில் உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, எந்த மண்ணில் நீங்க ஜீவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த மண்ணில ஆண்டாளுடைய திரு உடம்பு படுத்துட்டு இருந்தது. மண்ணில் அப்படியே பிறந்த கரை கொண்டு மண்ணில் விடுவோமா குழந்தைய, யாருக்கும் தைரியம் கிடையாது. இந்த புண்ணியாவசன சமயத்தில் நெல்லில் விடுவோம் குழந்தையே, அவ்வளோதான், அதுக்கே மனசு ஐயோ நெல் குத்துமேனும், யாராவது பச்சை குழந்தைய கொண்டு மண்ணில் விட்டுறீங்கன்னு சொல்லுவோம், ஐயோ அவ்வளோதான் அடிக்க வந்துடுவோம் விடுறவாளையே. ஆனா மண்ணோட மண்ணில் அப்படியே அந்த பூமி பிராட்டி இப்படி தவறாளா சுருச்சுருளா கேசத்தோட தேனேனு எந்த இடத்துல இன்னைக்கு நந்தமானம் இருக்கோ அந்த இடத்துல அப்படி பெரியாழ்வார பார்த்த ஆஹா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வாரி எடுத்துட்ட மண்ணில் போய் விட்டுருக்காளே, அது மண்ணோட குழந்தை தானே, மண் பிராட்டி தானே, மண் மடந்தி பூமி பிராட்டி தானே, அப்படியே எடுத்துட்டாராம். இப்படியே பார்த்தாரு யாரோட குழந்தை அப்படின்னு கத்தினாராம். அப்ப அசரீரி சொல்லித்தான் உம்முடைய குழந்தைதான் அப்படின்னு அசரீரி சொல்லித்தான், இது உன் குழந்தேன்னு சொன்ன ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர், சாதாரண ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்ல, பூமி பிராட்டியே இவ்வளோ பெரிய பூமியில தான் வந்து கலியுகத்துல பக்தி பண்றதுக்கு, தான் திருப்பாவை விரதம் இருக்கிறதுக்கு, தான் தன் குழந்தைகளுக்கு நல்லது சொல்றதுக்கு ஏத்த இடமா செலக்ட் பண்ண ஒரு இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அம்மாவுக்கு எல்லா குழந்தையும் ஆனா இந்த இடம் வசத்தின்னு அவ தீர்மானம் பண்ணணும், அதுக்கு மேல வேற ஒரு ஏற்றம் வேணுமா சொல்லுங்க, எத்தனை இடம் வேணா இருக்கட்டும், பூமி பிராட்டி இங்க இருந்துதான் நான் திருப்பாவை விரதம் இருப்பேன், இங்க இருந்தா நான் திருப்பாவை பாட போறேன், இங்கே இருந்தால் ரங்கநாதன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான்னா இதை விட இந்த ஊரை விட வேற எந்த ஊருக்கு ஏற்றம் உண்டு. கண்கள் ஆனந்த பாஷ்பம், பெரியாழ்வார் எடுத்துட்டு ஓடினார் வீட்டுக்கு, மனைவி கிட்ட காட்டினார், பகவான் கொடுத்த குழந்தையப்பா, உடனே பரம சந்தோஷமா இருந்து குட்டி குட்டி சொக்காலாம் போட்டு விட்டு நேர ஐஷண்ட போய் வடபத்திரசாலை சன்னதியில விடுற, எந்த வடபத்திரசாலை நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோமோ ஆண்டாளை பார்த்த அந்த வடபத்திர சாய் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கா, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டாள் எந்த வடபத்திரசாயியை பார்த்தாலும் அதே ஆண்டாள் அந்த வடபத்திரசாயி தான் நாமளும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதே தான், மாற்றமே கிடையாது. சூரியன் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரே சூரியன் தான் லட்சக்கணக்கா மில்லியன் கணக்கான வருஷம். ராமன், கிருஷ்ணன், ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர், ராகவேந்திரர், சைத்தன்ய மகாபிரபு, விவேகானந்தர், ரமண மகரிஷி, காஞ்சி மகாபிரியவா, இத்தனை பேரையும் பார்த்த அதே சூரியன் தான் நம்ம மேலையும் விழுந்துட்டு இருக்கு. நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. அத்தனை பேர், அதனால சூரியன் பெரிய சாட்சின்னு சொல்லுவார். இத்தனை வருஷம் உலகத்தில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாட்சி யாருன்னா சூரியன், பூமி, காற்று, ஆகாசம், கடல், இது அஞ்சு, இந்த பஞ்சபூதங்கள் அண்ணிலே நீங்க வரைக்கும் சாட்சி. இன்னும் நம்ம எல்லாம் போயிடும், எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இவா தான் சாட்சி. முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்கிறது, இன்னைக்கு நடந்துருக்கிற விஷயங்கள் உலகத்தில் பார்க்கலாம். எத்தனையோ பேர் எவ்வளவு ஏமாத்தின் இருக்கான், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மாற்றானும், ஏன்னா இவெல்லாம் சாட்சி பார்த்துட்டு இருக்கா. இத்தனை பேர் கரெக்டா ஐ விட்னஸ் இல்லையா, ஐ விட்னஸ். சூரியன் ஒவ்வொரு நாளும் ஐ விட்னஸ், சந்திரன் ஐ விட்னஸ், திக் தேவதைகள் ஐ விட்னஸ், பூமி ஐ விட்னஸ், காத்து ஐ விட்னஸ், நிறைய ஐ விட்னஸ் இருக்கு. அந்த மாதிரி அழகா வடபத்திரசாயி கிட்ட கொண்டு விட்டா, வடபத்திரசாயி அழகா பார்த்தா, ஜோரா குழந்தைக்கு என்ன பேர்னு கேட்டார், கோதா அப்படின்னு விட்டா. ஆண்டாளுக்கு பேர் வச்ச ஊர் இது. ஆண்டாள் பிறந்த ஊர் கோதை, பிறந்த ஊர் ஆண்டாளுக்கு பேர் வச்ச ஊர் கோதா, கோதை சுருப்பார் குழர் கோதை அப்படின்னு. உடனே அழகா ஆண்டாளுக்கு பால் கொடுக்கிறார். முதல் முதல்ல கோதாதேவி பால் குடிச்ச ஊர். அதனால இன்னி வரைக்கும் பால் கோவன் அண்ணா இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் முதல் முதல்ல பூமி பிராட்டிக்கு ஆகாரம் கிடைச்ச ஊர் இந்த ஊர். சாதாரண ஒரு ஊர் இல்ல, சாதாரண ஒரு ஊர் இல்ல. அதனாலதான் தமிழ்நாடு அரசு வரைக்கும் உட்கார்ந்துருக்கு ராஜ முத்திரையா. இன்னி வரைக்கும் எத்தனையோ காலங்கள் மாறி வந்திருக்கு, எத்தனையோ பேர் ஆட்சி பதிவாங்க, ஆனா இந்த முத்திரையை மட்டும் மாத்திர தைரியம் யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் வரல பாத்தாள. இந்த முத்திரை தான், இன்னும் ஆயிரம் வருஷம் போனாலும் இதுதான் முத்திரை. ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் முத்திரை, வேற யாரும் ஒண்ணும் சொல்லவே முடியாது. அத்தனை அழகு, அவ்வளவு அழகா அந்த கோதைக்கு முதல் முதல்ல ஆகாரம் கொடுத்த இடம். இந்த குழந்தைய மடியில போட்டு பெரிய ஆழ்வார் கிருஷ்ணலீலாம் பாடுற குழந்தை ஒவ்வொரு நாளா கேட்டு இருக்கு. அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு அழகா முதல்ல குப்புறுத்துண்டு நீஞ்சி தவழ்ந்து குழந்தை கோதை ஆண்டாள் தவழ்ந்த ஒரு ஊர். கோதை பிறந்த ஊர், கோதை கவிழ்ந்துண்ட ஊர், கோதை ஆகாரம் சாப்பிட்ட ஊர், கோதை நீஞ்சின ஊர், கோதை தவழ்ந்த ஊர், கோதை பிஞ்சு கால்கள்னால நடந்த ஊர், கோதை உட்கார்ந்த ஊர், கோதை முதல் முதல்ல பேசின ஊர். உம்மா அப்பா அப்படின்னு பூமி பிராட்டியே தன் வாயினால பேசின ஒரு ஊர் இந்த ஊர் தான். எங்கேயுமே பேசல, இங்கதான் பேசியிருக்கா தாயா. அத்தனை அழகா பேசினவள் முதல் முதல்ல அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இச்சா கதை சொல்லுங்கோப்பா அப்படின்னு கேட்க, ராத்திரி பெரியாழ்வா தன் பக்கத்துல குழந்தைய போட்டு கதை சொன்ன ஊர். பக்கத்துல ஆண்டாள போட்டு இப்படி தட்டி கொடுத்துட்டு, இன்னைக்கு என்னடி கிருஷ்ணலீலா ஆகும், அப்பா ஏதாவது சொல்லுங்கோப்பா. பெரியாழ்வா கிருஷ்ணலீலாவோட காளிய நர்த்தனம், மகாசுரவதம், பகாசுரவதம், பகவான் கோவர்தனகிரிய தூக்கி, இன்னைக்கு கூட கோவர்தனகிரி உத்தாரணம் சொன்ன, இந்த கோவர்தனகிரிய தூக்கின்றதை சொன்னவன குழந்தை ராத்திரி கேட்கிறப்பா, ஏழு நாள் கிருஷ்ணன் தூக்கிட்டு இருந்தானே, கை வலிக்கலையாப்பா? இல்லடி குழந்தை, பகவானுக்கு வலிக்காது. சரிப்பா, அடுத்த நாள் காதலவே வடபத்திரசாயி கேட்கறத, அவன் கை வலிக்கலையா? இப்படியே கை விஷந்தா வலிக்காது, நான் வச்சு பார்த்து எனக்கு ஒரு நேரம் மேல கை வைக்க முடியல, வலிக்கிறது அப்படின்னு அவனே வடபத்திரசாயி எனக்கு வலிக்கலேன்னு பேசின ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். கிருஷ்ணனுக்காக அப்பா பிரிஞ்ச மாதிரியே பொண்ணு பெரியறான். அப்பா ஏழு நாள் கண்ணன் ஒண்ணுமே சாப்பிடலையேப்பா, சொப்ப பச்சிக்காது கேட்கிறான் குழந்தை. ஏழு நாள் கண்ணன் ஒண்ணும் சாப்பிடலையேப்பா, அதுவும் கண்ணன் ஒரு நாளைக்கு எட்டு வேளை சாப்பிடுவானா? எப்படி இருப்பான் பாத்துக்கோங்க, இப்படிதான் இருப்பான் முழுக்கு முழுக்குன்னு, எட்டு வேளை சாப்பிடுவான். ஐயோ ஏழு நாள் சாப்பிடவே இல்லையேப்பா. ஆமாண்டி பொண்ணு, அதனாலதான் ஏழு நாள் கழிச்சு கோபிகைகள்லாம் சேர்ந்து 56 ஐட்டம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணா, சப்பன் போகுன்னு பேர் இருக்கு. இன்னைக்கு பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனோம்னா 56 ஐட்டத்தோட தான் டெய்லி சுவாமிக்கு நிவேதனம். 56 ஐட்டம் அவர் சாப்பிடவே மாட்டார், பூரி ஜெகன் நல்லா குழுக்கு முழுக்குன்னு தான் இருப்பார், 56 ஐட்டத்தோட தான் சாப்பிடுவார். உடனே கோதை கேட்கிறாப்பா, நம்மளும் பண்ணலாமாப்பா? சரிடி பொண்ணு, ஆனால் இத்தொண்டு அழகா எல்லாம் வச்சு 56 ஐட்டத்தோட வடபத்திர சாயிக்கு நிவேதனம் பண்ண ஒரு ஸ்ரீவில்லிபுத்து. அப்பாவோட போய் நடந்து திருமுக்குளத்துல போய் குளிச்ச ஒரு ஊர். சாதாரண திருமுக்குளம் இல்லை. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் நிகமாந்த மகாதேசிகரும் இந்த மாதிரி எத்தனையோ ஆசாரி புருஷர்கள் பாகவதர்கள்லாம் வந்து முங்கி குளிச்ச ஒரு திருமுக்கள், எத்தனையோ பாகவதர்கள் திருவடிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி, அவ்வளவு விசேஷம். ஆண்டால் அவ்வளவு அழகா அந்த கோதை ஜோரா நடந்துண்டு, அப்பாவோட விடிய காலம்புரை எழுந்துண்டு கோதை போய் பூ பிரிச்ச ஒரு ஊர், குஞ்சு காலில் சலங்கையெல்லாம் போட்டுண்டு கையில மருதாணி எல்லாம் இட்டுண்டு, இந்த மருதாணி நன்னா இருக்கா என் கைக்குன்னு தலையில நிறுத்தி சுட்டி எல்லாம் வச்சுண்டு, பட்டுப்பாவாடை கட்டிண்டு குஞ்சலத்தை போட்டுண்டு பட்டு சொக்கா போட்டுண்டு கண்ணில் மையெல்லாம் தீட்டுண்டு மூக்கில் புல்லாக்கெல்லாம் போட்டுண்டு கோதை வந்திருக்கேன் அப்படின்னு, கோதை நடந்த ஊர், கோதை பிறந்த ஊர், கோதை நடந்த ஊர், கோதை பேசின ஊர், கோதை பாடின ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அழகா ஜோர ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணலீலா கேட்கிறா. கேட்டு 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 அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குள்ள மாட்டுக்கார கூட்டம் அப்படின்னு உடனே அணிலேந்து இவன் மாட்டுக்காரர் கடமா போறா. இந்த குழந்தைய வளர்க்கறது பிராமணர், அக்ரஹாரத்தை விட்டு அப்பப்ப காணாம போயிடுறது, எங்க எங்கன்னு ஒரு நாள் தேடுறா. கோதைய காணலையே காணலையே காணல, அந்த அந்த பக்கம் போகிறத பார்த்தா என்ன இடைச்சேரி வழியா பார்த்தா சேரியில போய் உட்காந்துருக்கு. அந்த ஜனங்களை மாதிரி பார்த்து நவாளா, ஏ பொண்ணே நீங்க வரப்படாதீ, நீங்கெல்லாம் அங்கதான் இருக்கணும். இல்ல இல்ல நான் இங்கதான் வருவேன், என் கண்ணன் உங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தானா, எங்க அப்பா சொல்லியிருக்கா, அதனால எனக்கு கண்ணன் வேணும். நான் அங்க இருந்தா கண்ணன் வரமாட்டான், அவன் எப்பொழுதுமே இடைச்சேரியில்தான் விளையாடின் இருப்பான், மாடு மேய்ப்பான் எங்க அப்பா சொல்ற, நீங்களா தானே மாடு மைக்கள், அப்ப உங்க கூடத்துல கண்ணன் இருப்பான் அப்படின்ன உடனே அவ கண்கள்லாம் கண்ணீர், அடி பொண்ணே எங்க இடத்துல யாரும் வரமாட்டா, நீ வந்துட்டியேடி அப்படின்ட்டு அவளை மாதிரியே பார்த்து, இந்த சாய கொண்ட அதெல்லாம் பிராமண கொண்டையே கிடையாது, அதெல்லாம் சாய கொண்டதெல்லாம் மாட்டுக்கார கொண்டதான், முடை நாற்றமும் ரொம்பழகா சொல்ற அழகா. அவளுடைய இடை பேச்சு நடவடிக்கை எல்லாம் இடையர்கள் மாதிரி ஆயிடுச்சான். அவ பக்கத்துல போனாலே மாட்டுக்கார வாசனை அடிக்கிறதா, யார் என்ன வேலை பண்றாலும் அவளோட ஸ்மெல் வந்துடும். நிறைய பேர் சாக்கில வேலை பண்ணா அவள் பக்கத்தில் போனாலும் ஃபேக்டரி ஸ்மெல் வந்துடும், இந்த மெக்கானிக் கிட்ட போனோம்னாலே அந்த மெக்கானிக் மிஷினோட ஸ்மெல் வரும். அதனால மாட்டுக்காரெல்லாம் மாடம் இருக்கிறதுனால அவன் மேலேயே ஒரு மாட்டுக்கார ஸ்மெல் அடிக்கும், யார் என்ன வியாபாரம் தொழில் பண்றாலும் அந்த ஸ்மெல் அந்த பெயிண்டர் பக்கத்தில் போனாலும் பெயிண்ட் வாசனை அடிக்கும். ஆனால் அதுலேயே வேலை பண்றதுனால ஆண்டாளுடைய சரீரத்திலேருந்து இடச்சிகளுடைய வாசனை வராமல் சொல்லிருந்தா சாய கொண்டைனா போட்டு வருது. அப்பா கேட்கிற, அடி பொண்ணு எங்கடி போனாய், எங்க போனாய், நான் மாட்டுக்கார இருக்கடி எங்க போனாய், அப்பா நீங்க தானே சொன்ன மாட்டுக்காரர்கள் தான் கண்ணன் இருந்தான் அங்கதானே வந்தான், நானும் அவ கூட அப்ப எனக்கு கண்ணன் கிடைப்பான் இல்லையாப்பா, தெரியாத சிரிச்சா நன்னா கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரான். டெய்லி அவளோட போய் உக்காந்துண்டு அவளோட பேசி பழகிண்டு நூடு கையிலயும் சாணி எல்லாம் எடுத்து போட்டுண்டு அழகா அந்த மாட்டை குளிப்பாட்டுறதுலாம் அவள் கேட்கிற, எதுக்கடி பொண்ணு இதெல்லாம் கத்துக்கிற, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் கண்ணன் என்னை பொண்டாட்டியா வச்சுப்பான், இப்ப வீட்டு வேலை எல்லாம் பண்ணணும் இல்லையா, உங்க வேலை எல்லாம் தெரிஞ்சிருந்தாதானே நான் வாழ முடியும் அப்படின்னு ஆண்டாள் இடச்சேரியில போய் மாட்டுக்கார விஷயங்களை கத்துண்ட ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். அன்னைக்கே புரட்சி பண்ணவள் ஆண்டாள், எல்லாத்தையும் உடச்செறிஞ்சுண்டு அழகா மாட்டுக்கார கூட்டத்துல போய் உக்காந்தவள் நின்னவள். அப்பா பார்த்தார், அசந்து போயிட்டார். நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா அதுக்கு பக்தி கூடிண்டே போகிறது. அப்பா அழகா மாலை கட்டி மாலை கட்டி வைக்கிறார். டெய்லி போனே மாலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படியே குளிச்சுட்டு வரேன்னு. ஒரு நாள் குழந்தை பார்த்தது, நாங்கள் சாய கொண்டையெல்லாம் போட்டுட்டேன், மாட்டுக்கார மாதிரிலாம் பழக ஆரம்பிச்சுட்டேன், இந்த பையன் என்னை ஏத்துப்பானா, அவனுக்கு ஜோடியா நான் அறுப்பேன், அவன் ரொம்ப அழகனாச்சே, அவனுக்கு ஏத்த ஜோடியா நான் அறுப்பேனா அப்படின்னு சந்தேகப்பட்டு அவனுடைய மாலையை எடுத்து தன் கழுத்துல போட்டுண்டு அப்படின்னு நாழிக்கிணறுல எட்டி பார்த்தாளாம். ஆண்டாள் தன் கழுத்துல மாலை போட்டு எட்டி பார்த்த ஒரு ஊராச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர். வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத ஒரு ஏற்றம். முதல் முதல்ல மாலையை எடுத்து அப்படி கழுத்துல போட்டுண்டு இப்படி எட்டி பார்த்துதான் குழந்தை பார்த்தம், பரவாயில்ல நானும் மாட்டுக்காரி மாதிரிதான் இருக்கேன், இந்த மாட்டுக்காரனுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு நினைக்க, அடுத்த க்ஷணம் பகவான் காட்சி கொடுத்துட்டா, மாட்டுக்காரனாகவே ராஜகோபாலனாகவே. ஒய் என்னடி கழுத்துல மாலை போட்டு இருக்காய், அதுவா உனக்கு போடுற மாலை, அது ஏண்டி நீ போட்டுண்டா, இல்ல நான் போட்டுண்டா மாட்டுக்காரி மாதிரி இருக்கேனான்னு பாக்கலான்னுதான், மாட்டுக்காரி மாதிரி இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப இல்லையா, அப்ப நான் வந்து உன்னுடைய வேலைக்காரியா இருப்பேன் இல்லையா, உன் கூட இருக்கிறதான எனக்கு சுகம். பகவான் சிரிச்சுதான் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். உடனே இதுவும் அழகா மாலையை எடுத்து பந்து மாதிரி சுருட்டி வச்சு கொடுத்து மாலையை கேட்டும் ஒரே ஒரு முடி மாட்டி கொடுத்தது இல்லை எடுக்கும் ஆ அப்படின்னு எடுத்து வச்சு மாலை இல்ல முடி மாட்டி கொடுத்து அந்த மாலையை அழகா பந்து மாதிரி சுருட்டி அழகா வச்சு கொடுத்து அப்பா வந்தா ஆடி பண்ண கோவில் போலாம். சரிப்பா, ரொம்ப சமத்தா மாலை எடுத்துட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தியம். அன்னைக்கு பெருமாள் பல 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 பலன்னு சொல்லிக்கிறார். என்னடா அந்த மாலையில ஒரு முடி மாற்றிட்டு சொன்ன, ஹாய் என்னோட கோதையோட முடி, என்னுடைய கோதையோட முடி, இந்த கோதையோட தலை தலை பாத்துக்கிறார் வடபத்திர சாயி. உலகத்துல முதல் முதல்ல சுவாமிக்கு மாலையை சூட்டி கொடுத்த ஒரு ஊர் எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். எல்லா ஊர்லயும் சுவாமிக்கு சூடினதான் மத்தவாள் கொடுப்பா. முதல் முதல்ல சுவாமிக்கு தான் சூடின மாலையை கொடுத்த தைரியமான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெருமாளும் பத்திரமா எடுத்துட்டு அவர் தலையிலே ஒரு முடி வந்து பாருங்க, அந்த முடி எடுத்து மோதிரம் பண்ணி போட்டார். யானை முடி மோதிரம் மாதிரி கோதா முடி மோதிரம் போட்டுட்டார் வடபத்திர சாயி. சௌக்கியமா கோதை பகவானுக்கு சூடி கொடுத்த மாலை, அப்பேற்பட்ட ஒரு இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். டெய்லி நடக்கிறது, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல நாள் நடக்கிறது. எல்லாரும் அசந்து போயிட்டா பெரியாழ்வாரை பார்த்து. இப்பெல்லாம் அவங்க மாலை ரொம்ப அற்புதமா இருக்கு, அதி அற்புதமா இருக்கு. பெருமாளே பிரசன்னமா இருக்கா. பிரசன்ன வந்து இவர் போடுற மாலைனால அல்ல, ஆண்டாளுடைய முடியினால. கோதையுடைய முடி அவ்வளவு பிரசன்னம் ஆயிட்டா. எப்பொழுதும் போல இந்த கோதை ஒரு நாள் கழுத்துல போட்டு இப்படி எட்டி பாக்குறான் நாழிக்கிணல. இன்னைக்கு உள்ள சன்னதியில போய் பாக்குறோம் இல்லையா நாழிக்கிணல். ஆண்டாள் எட்டி பார்த்த ஒரு கண்ணன் நம்ம பாக்குறது ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது கண்ணன் வரவே இல்லை. ஏண்டா கண்ணா கோச்சினுட்டியா, எனக்கு அகம்பா வந்துடுத்தா, நான் உன் தாசி இல்லையா, நான் உன் வேலைக்காரி இல்லையா, நான் உன்னுடைய இடச்சி இல்லையா, நான் உன்னுடைய மாட்டுக்காரி இல்லையா அப்படி இவ பாட்டுக்கு புலம்பின்றே இருக்க பெரியாழ்வார் வந்துட்டார். கோதே அப்படின்னு கத்தினா. பணத்து நடுங்கி போயிட்டா. அப்படியே சைலண்டா எடுத்து மாலையை சுருட்டி இப்படி வச்சா. என்னடி பண்ணாய், பகவானுக்கு போடுற மாலையை எடுத்து கழுத்துல சூட்டிண்டியோ? இல்லப்பா, பகவானுக்கு பேசாதே பேசாதே, என்னோட கைங்கரியத்தை கெடுத்துட்டியே, என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லி கட 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 கடன்னு வேற மாலையை கட்டி ஏதோ ஒரு மாதிரி கட்டி எடுத்துட்டு போய் மனச துக்கம் எடுத்துட்டு போய் பெருமாளை கட்டி போட்டுட்டேன். பெருமாள் பிரசன்னமாவே இல்லை. எல்லாரும் சொன்னா நீங்க மாலை நன்னாவே இல்லை சுவாமி, என்னாச்சு? ஒரு ஓன் அழுதார், நன்னத்தை சொல்லுவேன், இந்த குழந்தை பாட்டு கழுத்த போட்டுட்டா, அந்த மாலையை கொண்டு எப்படி நான் பெருமாளுக்கு சூட்டுவேன், தப்பாச்சு, அதனால அவசர அவசரமா ஒரு மாலையை கட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு. சில இடங்கள்ல மாலை கட்டவே இல்லைன்னு காண கிடைக்கிற ரொம்ப வருத்தத்துல பெரியாழ்வார் இருக்க. ராத்திரி சாப்பிடல, துக்கமா அப்படியே உட்காந்துட்டார், அப்படியே தூங்கி போயிட்டார். சொப்பனத்துல வடபத்திர சாயி வந்துட்டார். இன்னைக்கு ஏன் கோதை சூடி களைந்த மாலையை நீ கொண்டு வரல அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னார். அது எப்படி சுவாமி, மனுஷா சூட்டின்றதை கொண்டு போய் எப்படி நான் உனக்கு சூட்ட முடியும்? பகவான் சிரிச்சா. எவ்வளவு நாளா மாலை போட்டு நான் பிரசன்னமா இருந்தேன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு நாளும் கோதை சூடி களைந்த மாலை தான் நான் போட்டுக்கிறேன் தெரியுமா, அதனாலதான் நன்னா இருக்கு. இது உனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் பார்த்த, ரொம்ப நாளா இது நடக்கிறது. பதறி போயிட்டா பெரியாள், ரொம்ப நாளா நடக்கிறது. ஆமா ஆமா, பல மாசமா நடந்துட்டு இருக்கு, போனா போறதுன்னு உனக்கு நான் இனி காட்டி கொடுத்துட்டேன். அந்த கோதை சூடி களைந்த மாலை தான் எனக்கு பரம சந்தோஷம். என்னைக்கு எனக்கு அப்படிதான் மாலை வேணும்ட்ட, இன்னி வரைக்கும் அதான் நடந்துருக்கு. டெய்லியே சாயங்காலம் ஆண்டாள் சூடி களைந்த மாலை காதால வடபத்திர சாயி ஃப்ரெஷ்ஷா போடுது. ஆண்டாள் சூடி களைஞ்சது ஆண்டாளுடைய வாசனை அதுல ஏறிடுறது. அவருக்கு நேரடியா பூவோட வாசனை பிடிக்கலையா, ஆண்டாளுடைய வாசனை அதுல ஏறிடுறது அந்த சூடி கல. இன்னைக்கும் இந்த சூடி களைந்த மாலைக்கு ஒரு போட்டி உண்டு வச்சுக்கோங்க, ரங்கநாதர் திருப்பதி ஸ்ரீனிவாசன் எல்லாம். ஆனா டெய்லி இந்த மாலையை மட்டும் கணக்கா வாங்கிக்கிறார் வடபத்திர சாயி. டெய்லி அந்த சூடி களைந்த மாலை, ஆண்டாள் சூடி களைந்த மாலை, அதை கொண்டு போய் வடபத்திர சாயிக்கு சாத்துறது. எத்தனை டெய்லி நடக்கிறது, 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்னி வரைக்கும் இன்னொரு 4000 வருஷம் கழிச்சாலும் நடந்ததா இருக்க போறோம். நம்ம இருப்போமோ இல்லையோ, அது நம்ம இருக்க போற கேரண்டியா இருப்போமோ இல்லையோன்னு இல்ல, இருப்போமோ இல்லையோட வார்த்தையே தப்பு, இல்ல நம்ம இல்ல. ஆனாலும் அது நடக்கத்தான் போறது. நித்தியம் ஆண்டாளுக்கு சூடிட்டு அடுத்த நாள் காத்தால வடபத்திர சாயிக்கு அந்த மாலை. எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஒரு ஏற்றம், நல்லா ஞாபகம். எந்த திவ்ய தேசம் இந்த ஏற்றம் கிடையாது. பெருமாளுக்கு டெய்லி பூசுக்கு தான் சாத்தணும். இன்னைக்கு மாலை, இன்னைக்கு மாலை சாத்தினா எப்படி இருக்கும், அடுத்த நாள் காத்தால வாடிதான் இருக்கும். ஆனா அதுதான் வடபத்திர சாயிக்கு உகப்பா இருக்கும். அப்ப பெருமாள் பக்திக்கு வசப்படுறவன்னு காற்ற ஒரு ஊர் எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாளுக்கு ஏற்றம் தரம் ஊர் எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். டெய்லி ஒரு நாள் கூட விடாம ஆண்டாள் சூடி களைந்த மாலை. பெரியாழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம். அடுத்த நாள் காதல் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் சொல்ல, சூடி கொடுத்த சுடர் கொடியின் பெயர் வச்சு எல்லாருமே அவாளே வந்து ஆண்டாள் கழுத்துல மாலையை சூடி ஒவ்வொரு நாளா கொண்டு வடபத்திர சாய்க்கு சாத்தினான். ஆண்டாள் காலத்தில் ஆரம்பிச்ச வழக்கம் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. முதல் முதல்ல ஆண்டாள் சூடி கலந்த ரகசியமா பண்ணது, தெரிஞ்சு பண்ணது எல்லாம் நடந்த ஒரு ஸ்ரீவல்லி புத்து. வடபத்திர சாயே எனக்கு ஆண்டாள் சூடி கலைந்த மாலை வேணும்னு உரிமையோட கேட்ட ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கு. சாதாரண ஒரு ஊர் இல்லை, அல்பமான ஒரு ஊர் இல்லை. அத்தனை அழகா நடந்துட்டே இருக்கு. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சுட்டா பெரியாள். குழந்தை மாட்டவே மாட்டேன்னு விட்டா. நான் கண்ணன் எல்லாம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டான். அடம் பிடிக்கிறாள் ஆண்டாள். உண்ணி தெழுந்த என் தடமுலைகள் மாண்டிற்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். மனுஷாளுக்காக கிடையாது, என் உடம்பு முழுக்க கண்ணனுக்கு தான் அப்படின்னு விட்டாள. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா. அவளும் வடபத்திர சாயை கெஞ்சரா அழறா, பகவான் பேச மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பெரியாழ்வார்கிட்ட கேட்டாளாம், நான் பகவான் அடையணும், என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ அப்பா ஒரு வில்லெல்லாம் வச்சிருந்தார், பகவான் வந்தான் வில்ல முறிச்சு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று இருந்து, எனக்கு அது கூட இல்லையே, எனக்கு ஏதானும் பண்ணுங்க, எனக்கு பகவான் வேணும். அப்ப பெரியாழ்வார் சொன்னார், அடி பொண்ணே, கோபிகள்லாம் காத்தியாயன விரதம்னு ஒண்ணு மார்கழி மாசத்துல இருந்தா, அந்த விரதத்தை நீ இருந்து பாரு, அப்ப சுவாமி கிடைப்பார். உடனே சரின்னு சொல்ல ஆண்டா தன் தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு, அடி நாள்ல நம்ம விரதம் இருக்க போறோம்டி, மார்கழி மாசம்னா இன்னி வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஊர்ல அத்தனை வைஷ்ணவாள் எங்க இருந்தவாளும் மார்கழி மாசம்னா ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைச்சுட்டே ஆகணும். திருப்பாவை தந்த ஊர் சாதாரண ஒரு ஊர் இல்ல. இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வாழ்ந்துருக்குன்னா திவ்ய பிரபஞ்சத்துல ஏற்றம் எதுன்னா திருப்பாவை தான். 4000 பாசுரங்கள் இருந்தாலும் குழந்தைக்கு எடுத்தோன்னு யாராவது என்ன சொல்லிக் கொடுப்போம், திருப்பாவை தான் சொல்லிக் கொடுப்போம். சத்தியமா வேற எந்த பாசனும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். யாரும் திருவாயு மொழியோ இல்ல அட்டி ராமானு ஒன்னும் சொல்ல மாட்டோம். நேரடியா திருப்பா அண்ணிலே நின்று வரைக்கும் திருப்பாவை காம்படிஷன் தானே கேள்விப்பட்டிருக்கேன். இங்க திருவாயு மொழி காம்படிஷன், நான்முகன் திருவந்தாதி காம்படிஷன் இங்க கேள்விப்பட்டிருக்கல. எந்த ஊராவனா இருக்கட்டும், திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி அண்ணில எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் காலம்லாம் கடந்து வந்தாலும் திருப்பாவை 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 தான். இன்னைக்கு சின்ன குழந்தைகள் திருப்பாவை சொல்றது நல்லா தான் இருக்கு. மத்த பாசனங்கள்லாம் விட்டுருவோம், ஏன்னா அது ஆண்டாள் சொன்னதுனால அதுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல 5 வயசு, ஆண்டாள் ரொம்ப வயசுல இல்ல, 5 வயசுல 5 வயசு வடிக்காம எழுந்துக்கிறதே கஷ்டம். தானும் எழுந்து தன் தோழிகளை எழுப்பிண்டு ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருந்த ஒரு ஸ்ரீவல்லி புத்து அழகாவுடைய காலம்பரை எழுந்து, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தன் வாயால பாடின ஊருது. நாங்கள்லாம் சொல்றோம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு குழந்தை பிஞ்சாய் பழுத்தவள் இன்னொண்டு கால்களை கொண்டு செருப்பு கூட போடாம தோழிகள் கைய பிடிச்சுண்டு வெடிகிற காலம்பரை இந்த இருட்டில் எப்பயா லைட் எல்லாம் இருக்கு அந்த காலத்துல அந்த நிலா வெளிச்சத்துல வேதப்பிரான் பெற்ற வீடு அங்கேருந்து கோவிலேருந்து நடந்து திருமுக்குளத்து வரைக்கும் போய் அழகா அந்த பாசுரத்தை சொல்லிண்டு போய் திருமுக்குளத்துல குளிச்சுட்டு திரும்பி வந்து வடபத்திர சாய சேவிச்ச ஒரு ஸ்ரீவில்லி புத்து. பிரத்யக்ஷமா ஆண்டாள் தன் வாயாலேயே திருப்பாவை சொன்ன ஊர். மற்ற ஊர்கள்லாம் மத்தவாதான் சொல்லியிருக்கோம், பின்னாடி வரவாதான் ஊர் ஊரா போய் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கோம். எந்த இந்த ஊர்ல திருப்பாவை, அந்த ஊர்ல திருப்பாவை உபன்யாசம். ஆனா முதல் முதல்ல திருப்பாவை அரங்கேற்றம் எங்கடான், இங்கதான் அரங்கேற்றம். யாருடான்னா ஸ்வயம் ஆண்டாள் நாச்சியார் கோதை தான். அவ இன்னைக்கும் ஆண்டாள் ரகசியமா திருப்பாவை ஜெபிச்சுட்டுதான் இருக்கா. இன்னைக்கும் கோதை பிறந்த ஊர் தான், கோதை வாழும் ஊர் தான். அத்தனை அழகா நடந்து போய் 30 நாளும் ஆண்டாள் தன் கால் கொண்டு நடந்து திருப்பாவை பாடின ஒரு ஊர்ல இருக்கும் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர். சாதாரண ஒரு ஊர் இல்லை, எப்பேற்பட்ட பரவரத்தாகிய வைகுந்தத்தை காட்டும் வசந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். அவ்வளவு அழகா 30 நாள் திருப்பாவை விரதம் இருந்து, அதனாலதான் வடபத்திர சாயி திருப்பாவை மாலை போட்டுருக்கா. திருச்சா வேற எந்த சுவாமி எனக்கு தான் திருப்பாவின்னு கேசே போட முடியாது. வடபத்திர சாய் எனக்கு தான் யாரும் கிடையாதுன்னு யாரும் போட்டி போடவே முடியாது. இன்னி வரைக்கும் திருப்பாவை அப்படின்னா வடபத்திர சாய்க்கு தான். அதாவது இந்த ஊர்ல இருந்து ஆண்டா சொல்ற ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் சொல்றா நீங்காத செல்வம் நிறையும்னு சொன்ன ஊருது. ஒன்று நீ கைகரவே ஆழியல் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி அப்படின்னு வாழ உலகினில் பெய்திடாயினும் மழை பெய்யும்னு பெய்யன பெய்யும் மழை. நிச்சயமா நல்ல மழை பெய்யணும். திருமுக்குளத்தை இனிமேல் தண்ணி வற்றவே கூட அதுதான் என்னோட பிரார்த்தனை. இந்த வாட்டி சிவில் புத்தூர்ல திருமுக்குளம் எப்ப ஆண்டாள் இருந்த காலம் இருந்தா போல எப்பொழுதும் ஜலத்தோட இருக்கணும். அதுக்கு ஆண்டாள் அனுகிரகம் பண்ணட்டும். நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இன்னைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆண்டாள் இருந்த காலம் போல திருமுக்குளத்தை ஜலம் இருக்கணும். எல்லா பக்கமும் நல்லா செழிப்பா இருக்கணும். ஊர் கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். திருமுக்குளம் நிறைய ஜலம் இருக்கு, நாளைக்கு ஒரு முங்கு குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜலம் இல்லேன்னுட்டேன். கேட்கறதுக்கே மனசு ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது. கடல் வத்தி போனா கூட வருத்தப்பட மாட்டேன், அது உப்பு தண்ணி தானே. ஆண்டாள் திருமுக்குளம் வத்தி போச்சு அப்படின்னா அது ஒத்துக்கொள்ள முடியல. அதனால நம்ம பிரார்த்திச்சுப்போம், ஆண்டாள் நிச்சயமா செவி சாய்ப்பா, மழை பெய்யும். ஒரே இப்ப சொல்லிடும், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். சத்தியமா மழை பெய்யும், எல்லாரும் நன்னா இருப்போம், லோகமே நன்னா இருக்கணும். ஆண்டாள் அவருடைய 30 நாள் திருப்பாவை ஒவ்வொரு நாளா பாடின ஒரு ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். 30 நாள் பாடினவள் பகவானுக்காக ஏங்கி அழைச்சு போறாளாம். பெரியாழ்வார் பார்த்தா என்னடையே பொண்ணேன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் கண்ணானே. சரி யார பண்ணிக்க போறேன்னு சொல்லி பெரியாழ்வார் கேட்க, நீங்க சொல்லுங்க ஒன்னே. பெரியாழ்வார் 108 திவ்ய தேச பெருமாள்களுடைய வைபவத்தை உபன்யாசம் பண்ண முதல் இடம் இதுதான். 108 திவ்ய தேச வைபவம் அப்படின்னு உபன்யாச கான்செப்ட் ஆரம்பிச்சு வச்சது பெரியாழ்வார் தான். முதன் முதல்ல நடந்ததும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான். 108 திவ்ய தேச பெருமாளுக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சு வைகுந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா பெரியாழ்வார் சொல்ல சொல்ல சுயம்பரம் மாறி 108 பெருமாள் வந்து நின்றுட்டா. ஆண்டாள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் வைகுந்த நாராயணன் வந்து நின்றுட்டா. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட ஆண்டாள் பார்த்தா பரவாயில்ல பரவாயில்ல வேண்டாம். திருப்பாக்கடல் பார்த்தா இப்படி படுத்துட்டே இருக்கா, சரிபட்டு வரா வேண்டாம் வேண்டாம் இப்படி ஒவ்வொருத்தரையா ரிஜெக்ட் பண்ணிட்டே வரா. பத்ரி நாராயணன் தாடி மீசனா வச்சு இப்படியே இருக்கா, இவ தவமே பண்ணிட்டு இருக்கா, நம்மள கண்டுக்க மாட்டார் வேண்டாம், ரொம்ப குளிரா இருக்கு, நம்ம குத்து நம்ம சுட சுட இருந்து ஊர் வித்துக்காது. ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே வர. நைமிஷாரண்யம் பகவான் அங்க வனரூபமா இருக்க, இவர் எந்த மரத்துல இருக்காரு அப்படின்னு தெரியாது. ஒவ்வொன்னையா தள்ளிண்டே வர, ஒவ்வொரு ஊரா சொல்லிண்டே வர. பெரியாள் ஒருத்தரை விடாம அத்தனையும் பொழிந்து நின்ற பிரான்லேருந்து கூடல் அழகர் கல்லழகர் எல்லாரும் திருமாவளர் இருந்தவளை பெருமாள் எல்லாரும் சொல்ற. பரவாயில்ல, சில பேர் எல்லாம் சரி கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் இப்ப எல்லாம் சொல்றா இல்லையா, வெயிட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் உங்களை. நீங்க போட்டியில இருக்கு ஆனாலும் உள்ள என்ட்ரி இல்ல, வெயிட் லிஸ்ட்ல இருக்கோன்றா இல்லையா. இப்ப எல்லாம் அந்த மாதிரி சில பேர்லாம் வெயிட் லிஸ்ட்ல நின்னா அது நம்ம திருமாவளர்ந்தோட கல்லழகர் நம்ம சீனிவாசர் வடபத்திர சாயி இவெல்லாம் வெயிட் லிஸ்ட்ல. சரி நில்லுங்க பாக்கலாம், இந்த 108 நீங்க எல்லாம் ஒரு 5-6 பேர் ஓகே. அதுக்கப்புறமா திருவாய்ப்பாடி துவாரகாநாதன் பிருந்தாவன கண்ணன் இவெல்லாம் சரி நீங்க லைன்ல நிக்க வச்சிட்டாலாம். எல்லா பருவம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா இவெல்லாம் வெயிட் லிஸ்ட் நிக்கணும்னா சந்தோஷம், நம்ம கன்ஃபார்ம் ஆயிடும். 108 நம்ம செலக்ட் ஆகிட்டோம். இந்த நீர் ஒரு 7-8 பேர் 10 பேர் தானே, இதை நம்ம செலக்ட் ஆகிடும் தைரியமா நின்று இருந்தாலும். வடவேங்கடமுடையான் துவாரகாநாதன் பிருந்தாவன கண்ணன் வடபத்திர சாயி திருமாலிருஞ்சோலை பெருமாள் எல்லாம் அப்படி ஜம்னு நின்றிருந்தாளாம். இந்த லிஸ்ட்லயே வராம ஒருத்தர் நின்றுந்த கடைசியில் அவரை சொன்னார் ரங்கன். ரங்கராஜனை பத்தி சொன்ன உடனேயே முகம் செவந்து போச்சா. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து என்ன முதர் அப்படி ரங்கன் அப்படி வந்து நின்னானாம். மாட்டுக்கார மாதிரி மத்தவாள் அவாவா அப்படியே வந்தான், தெரியல விவரம் பத்தல மத்த பெருமாளுக்கெல்லாம் சங்கு சக்கரெல்லாம் வச்சு அப்படி வந்து நின்னா. ஐய நம்ம எதிர்பார்க்கிற கெட்டப் ஒரு வயலுக்கு இல்லையேன்னு ஓரத்தை நிக்க வச்சுட்டா. ரங்கன் என்ன பண்ணாராம், கையில செங்கோல் வச்சுட்டு மாட்டுக்கார மாதிரி கொம்பு வச்சுன்னு வந்துட்டாராம். இன்னைக்கு ரங்கமண்டல் கொம்பு வச்சுதான் நிக்கிற நன்னா கவனிச்சு பாருங்க. நீங்க மத்த பெருமாள் மாதிரி ரங்கமன்னார் இருக்க மாட்டார். ஸ்ரீரங்க நம்பெருமாள் கூட வேற மாதிரி இருப்பார். நம்ப ரங்கமன்னார பார்த்தா கரெக்டா மாட்டுக்காரன் தான். நீங்க வந்து இவர் பெருமாள்னு சொல்ல முடியாது, மாட்டுக்காரன் அவ்வளவுதான். அப்படி கையில் அடடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தந்திருக்கானே, அது ஆண்டால் திருப்பாயில சொல்லிருக்கா இல்லையா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நீங்க உட்காந்து மைக்கு கட்டுற முதல்ல வேல் தான் கொடுக்கலாம், மைக்க மாட்டுக்கதான் கொடுங்கன்னா சிவலிபுத்தூர்ல வேல் கொடுக்க நினைச்சா அப்பா திருப்பாவை பாசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, திருச்செந்தூர் வேலா இருக்கும். ஆனாலும் கூட திருப்பாவை பலம் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு மைக்க கட்டுறதுக்கு ஒரு கொம்ப கேட்டா வேலை கொடுக்கறான்னா பாண்டாள் திருப்பாவை பாசுரம் எவ்வளவு தாக்கம் ஊர்ல பாத்துக்கோங்க. நசந்து போனேன் நசமா. இதெல்லாம் தான் எதிர்ச்சி ஆண்டாளுடைய சத்தியம்ன்றது, வாக்கு சத்தியம்ன்றது. அழகாக வந்துட்டார் ரங்கமன்னார், அடடடா மாட்டுக்கார வந்துட்டாரேன்னு மயங்கி போனாளா. அப்பா எனக்கு இவருதான் வேணும்ட்டாளா. வெயிட் லிஸ்ட் இருந்தவள்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் இல்ல, நீங்க வெயிட் லிஸ்டோட சரி அவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அவள்லாம் லிஸ்டோட போயிட்டா நீங்க வெயிட் லிஸ்டோட போயாச்சு. 108 திவ்ய தேசத்துல செலக்ட் ஆனது ரங்கராஜன் மட்டுமே அப்படின்னு விட்டான். உடனே பரம சந்தோஷம் ஆயிடுத்து. 108 திவ்ய தேச பெருமாளும் வந்து நின்று காட்சி கொடுத்த ஒரு இடம். இதுக்கு போட்டி போடக்கூட இடம் உண்டு, ஆழ்வார்த்த நகர். இதுவோ பரமபதத்து எல்லைன்னு 108 திவ்ய தேச பெருமாள் ஆழ்வார்த்தன நம்ம ஆழ்வார்க்காக வந்து காட்சி கொடுத்தான்னு இருக்கு. அதுக்கு அடுத்த ஊர் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அது எந்த இடத்துலயுமே ஒன்னா வைக்க முடியாது. 108 திவ்ய தேசம் ஒன்னா அடிதடி சகர தகரா நடந்துடும், பெரிய பாடு. 108 பெருமாளும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா இருந்த ரெண்டு இடம், ஒன்னு ஆழ்வார்த்தனுக்கு முதல்ல, ரெண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர். ரெண்டு இடத்துக்கு மட்டும் ஏற்றம் உண்டு, வேற எந்த திவ்ய தேசத்துக்குமே 108 திவ்ய தேச பெருமாள் வந்தாரு இல்ல. இதோட கொஞ்சம் பக்கத்துல வரணும் அப்படின்னா திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் ஒரு பக்தர் இருந்தார், வயசானவர். அவரால் 108 திவ்ய தேசம் போக முடியல, ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அவருக்காகவே பகவான் 108 திவ்ய தேசோட மூர்த்திகளை கொண்டு கொடுக்க அவர் பூஜை பண்ணா. இன்னைக்கு அந்த குட்டி குட்டி 108 திவ்ய தேச மூர்த்திகளுடைய அந்த மூர்த்தி கோவில்லயே இருக்கு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருக்கோவில் திருக்கோஷ்டியூர் கோவிலுக்குள்ள போனா லைனா வச்சுட்டு துண்டு துண்டு பென்சில் மாதிரி இருக்கும் துண்டு துண்டு. 108 திவ்ய தேச மூர்த்தி அங்க மட்டும்தான் 108 திவ்ய தேச மூர்த்தியை பார்க்கலாம், வேற எங்க இடத்துலயுமே 108 திவ்ய தேச மூர்த்திகள் ஒன்னா இருந்தா அப்படின்னு காண கிடைக்கிறதே கிடையாது. அப்படி ஆண்டாளுக்காக சுயம்பரம் நடந்த ஒரு ஊர். கலியுகத்துல அழகா ஒரு பிராமண பொண்ணுக்கு சுயம்பரம் நடந்த ஊர் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான். 108 பெருமாளும் போட்டு கொண்டு வர வெயிட் லிஸ்ட்ல சில பேரை வச்சுட்டு கடைசியில ரங்கமன்னார செலக்ட் பண்ணிட்டா. பார்த்தார் பெரியாழ்வார் எப்படி நடக்க போறோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிருக்க அவள் ரொம்ப நாள் மேனியும் பொழுது ஒண்ணமா இழைச்சு போயிட்டாளாம், மாட்டுக்காரியாவே ஆயிட்டா. இந்த பாசுரம் எல்லே இளங்கிளியே இள இளங்கிளியே இதெல்லாம் பிராமண பாஷையே கிடையாது, பர்ஃபெக்டா மாட்டுக்கார பாஷை. அப்படியேதான் திருப்பாவை முழுக்க மாட்டுக்கார பாஷை பாசுரங்கள் தான், பிராமண பாஷை பாசுரங்களே கிடையாது. அவ்வளவு அழகா ஆண்டாள் 108 திவ்ய தேச பெருமாளை பார்த்து செலக்ட் பண்ண ஒரு இடம் இந்த இடம். அழகா இருக்க காத்துன்னு இருக்க புலம்பா 143 நாச்சியார் திருமொழி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். மன்மதன கூட்டாளம் ஆண்டாள் மன்மதன் அடியேன்னு வந்து நின்ன ஒரு ஊர். சொன்னாலாம் இந்த ரங்கராஜன் சும்மா படுத்துட்டு இருக்கார், போய் 4 அம்பு போடு, அந்த அம்புல எல்லாம் ஆண்டாள் கோதை பட்டர்பிரான் கோதையும் பேர் எழுதி போடு, அப்பயாவது அதுக்கு மேல அக்கறை வரதா பாக்கலாம்னு காமதேவனுக்கு ஆண்டாள் உத்தரவு கொடுத்த இடம் இந்த இடம். காமத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. காமதேவனே போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ட இடமா. இங்க உக்காந்துன்னு அவ்வளவு புலம்பு புலம்புற ஆண்டாள், 100 தடா அக்கார் அடிச்சல், 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்தன், ஊர்ல இருக்க வளம் விதவிதமா பேசிடலாம். அப்படி ஒரு நல்ல ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாளையே பேசின ஊர். மற்றவாழ பேசாம இருக்குமா? அவ்வளவு வசதியான ஊர்ல தான் எல்லா தினங்களும் ஆண்டாள் ஒண்ணும் சரியில்லை, பைத்தியம் பிடிச்சு கொடுத்து சொல்லிட்டா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் பைத்தியம் பிடிச்சு கொடுத்தோ, இந்த பொண்ணு ஒரு மாதிரி யாருக்கிட்டே ஏதோ தொடர்பு இருக்கணுமோ எல்லாம் சொல்ல அப்பா ரொம்ப வருத்தப்பட ஆண்டாள் சொன்ன என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ, துவாரகையில விட்டுடுங்கோ, துவராபதிக்கு என்னை உயிர்த்திடுமே எல்லாம் சொல்ல. அப்பாவும் காத்துட்டு ரங்கா குழந்தைக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாத நான் பிரார்த்திச்சுட்டு ரெண்டு பேரும் புலம்பின்று இருக்க, ஒரு நாள் ராத்திரி சொப்பனத்துல ஆண்டாளுக்கு பகவான் கல்யாண லீலைகளை காட்டி கொடுத்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் இது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் சொப்பனத்துல தன் கனவை பார்த்த ஒரு இடம் இது, தன் கல்யாணத்தை பார்த்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் அவ்வளவு அழகா சொல்றா, வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர், பகவான் அப்படி நடந்து வந்தானா, எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு பெருமாளை வழிய அழகா வரவேற்றார்களாம். பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு ஆண்டாள் வார்த்தை சத்தியம், இன்னி வரைக்கும் பந்தல்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். எத்தனை ஊர்கள் நான் போயிட்டு இருக்கேன், பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு போட்டி போண்டு ஒவ்வொரு வருஷம் வருஷ வருஷம் எப்பா எப்படிதான் என்னமோ ஒரு பில்டிங் கட்டி திருமலை நாயக்கர் மகால் கட்டுற மாதிரி கட்டுறான். பந்தல்னா சாதாரண ஏதோ ஓலையை வைதான், அங்கங்க ஓரத்து ஒரு பார்டர் அந்த பச்சை சேப்பு வெள்ளையை கட்டி விடுவான், மேல நடுவில் வெள்ளையா ஒரு துணியை போடுவா, ஏதாவது நடுவில் ஒரு தூம் தொங்க விடுவா, அவ்வளவுதான் நடக்கும். இது என்னன்னா நிஜமாவே பெருசா மண்டபமே கட்டலாம் அவ்வளவு செலவுக்கு பர்மனண்டா. ஆனா யாருக்கு பர்மனண்டா மண்டபம் கட்டுற ஆசையே கிடையாது. சிவலிபுத்தூர்ல புதுசு புதுசா புதுசு புதுசா பந்தல் போடணும் ஆடி போறதுக்கு போட்டி போட்டு எந்த ஊர்ல எவ்வளவு ஆசை கிடையாது. இப்போ பந்தல் செலவு முக்கால்வாசி போறதுக்கு ஏதாவது ஊர்ல இந்த மாதிரி தொடர்ந்து விழா நடக்கிறது. பந்தல் போடணும்னா ஒரு வருஷம் பாப்பா, ரெண்டு வருஷம் பாப்பா, பத்து வருஷம் பாப்பா, அப்புறம் ஊர்க்காரெல்லாம் சேர்த்து பெருசா ஒரு சிமெண்ட் மண்டபத்தை போட்டு பர்மனண்டா ஆச்சு, செலவே இல்லைன்னு. சிவலிபுத்தூருக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. பந்தலை போடுவோம் வருஷா வருஷம் புதுசு புதுசா புதுசு புதுசா பந்தல். என்ன நேர்த்தியான பந்தல் ஒவ்வொருதையும் நினைச்சுப்பேன். ஆண்டா சொன்ன வார்த்தை இன்னி வரைக்கும் நடக்குது. 4000 வருஷம் ஆனா கூட பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளடி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான். அழகான அந்த பந்தல்ல மாதவன் கோவிந்தன்ற ஒரு காலம் நுழைஞ்சதை நான் பார்த்தேன்டி. கணா கண்டேன் தோழினான், நல்ல கனவுகள் வரக்கூடிய ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெருமாளே பிரத்யக்ஷத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் இந்த ஊர்ல படுத்துண்டு இந்த ஊர்ல ஜபிக்க இந்த ஊர்ல ராத்திரியில பெருமாள் அவளுக்கு கல்யாண கணா காட்டினான்னா, நேற்று கூட நீ கூட கிளம்ப சொன்ன வைஃப் கிட்ட, அப்பாடா ரெண்டு ராத்திரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க போறேன், ரெண்டு ராத்திரி, இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு ராத்திரி நிஜமாவே சிவலிபுத்தூர்ல ஒரு ராத்திரி அப்படின்னா எனக்கு நிஜமா அப்படி துள்ளி இருக்கேன். சிவலிபுத்தூர் இன்னைக்கு ராத்திரிக்கு இருக்க போறோம்னா இந்த ஆனந்தத்தை என்னஞ்சு நாள் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இரண்டா சொப்பனா வரும், ஆண்டாள் வருவாரா ரங்கமன்னர் வருவாரான்னு அப்படி ஒரு குஷியை குளிச்சுட்டு இருக்கேன். காளை புகுத கணா கண்டேன் தோழினான், ஆண்டாள் கனவிலேயே பகவான் அவ்வளவு அழகா கல்யாண காட்சிகளை காட்டி கொடுத்த ஒரு சிவலிபுத்தூர். பிரத்யக்ஷமா கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் எல்லாம் சொல்றா ஆண்டா சொல்லி 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 அப்பா கிட்ட சொல்ல விடுஞ்சோன்னு. அப்பா ராத்திரி கல்யாணம் ஆயிடுச்சு பயந்து போயிட்டா பெரிய வெடி பொண்ணை சொல்றா, இல்லப்பா எல்லாம் சொப்பனத்தை நடந்தது, சொப்பனத்திலயா பிரபோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது சீக்கிரம் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்ல பெருமாளும் பார்த்தான். ஆண்டாள் இங்க இருந்துட்டே புலம்பி 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 விருந்தாவனத்தே கண்டோமே நாச்சியாத்திரி மொழி கடைசி பாசுரங்கள் பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரியே பிருந்தாவனமா முதல்லயே பார்த்தா கடைசி 10 பாசுரங்கள் 143ல் கடைசி பாசுரங்கள் எல்லாமே பிருந்தாவன மகாத்மியம். ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரியே பிருந்தாவனமா பார்க்க கண்ணன் இங்கேயே மாடு மேய்க்கிற லீலை அவளுக்கு காட்டி கொடுக்கிறான். இங்கேயே கல்யாண லீலை, இங்கேயே மாடு மேய்க்கிற லீலை, இங்கேயே கண்ணன் வளர்ந்த லீலை பெரியாள் அனுபவிக்கிறார். அப்ப கண்ணன் பிறந்தது இங்க சத்தியம், கண்ணன் வளர்ந்தது சத்தியம், கண்ணன் மாடு மேய்ச்சது சத்தியம், ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணுறதும் சத்தியம். அதனால இது ஸ்வயம் கோகுலம் தான், பிருந்தாவனம் தான், சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு அழகா புலம்ப பகவான் பார்த்தான். கடைசியில பெரியாழ்வாரும் கதற ஒரு நாள் ராத்திரி பகவான் சங்கல்பம் பண்ணி பெரியாழ்வாருக்கு சொல்லிட்டான். சொப்பனத்துல சீவலிபுத்தூர் நிறைய சொப்பனம் ரொம்ப ராசி போல இருக்கு, இங்க இருக்கவாளதான் கேட்க நிறைய சொப்பனம் காண்றலா அப்படின்னு பெரியாழ்வார் பகவான் சொப்பனத்துல வந்து சொல்லிட்டான். நாளைக்கு காத்தால கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சொன்னா ஒண்ணுமே பண்ணலப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சீர் சனத்திலாம் வருது அழகாக ஆண்டாள் மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும், இப்படி ஒரு மாப்பிள்ள விவகாரத்தை யார் கிடைப்பா, கட்டின புறவ கிடைக்க நான் கொடுத்து விடுறேன், அவ கட்டிட்டு வந்தா போதும், ஆண்டாள் மட்டும் வந்தா போதும், நீ கூட்டு வந்தா போதும். உடனே அதே சமயத்துல வல்லப தேவனை கூப்பிட்டப்பா நீ உடனே பந்தல் போடு ஸ்ரீரங்கத்துன்னு, அவ்வளவுதானே பிரபு ஸ்ரீரங்கத்துல ஏது ஸ்ரீவல்லிபுத்தூர் போடுன்னு. ஸ்ரீவல்லிபுத்தூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, இந்த ஊர்ல அந்த ஊர் வரைக்கும் பந்தல்னா எப்படி போட்டுருப்பான், ஒரு ராத்திரியில ஒரு ராத்திரியில என்ன வேணா நடக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல, அப்படி ஒரு ஊருக்கு இந்த ஊர்ல எந்த ரெண்டு ராத்திரியில என்ன நடக்கும்னு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு தெரியாது, ஆண்டாளுக்கு ரங்கமன்னாருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ராத்திரி அவனை எழுப்பி தூக்கத்தை கெடுக்கிற ஊர் அது வச்சுக்கோங்க, அதான் 5 கிலோ சேவை ராத்திரி இல்லை கொட்ட கொட்ட மத்தியானம் பண்ண வேண்டியதானே, யாரா வேண்டான்னு சொல்றோம்மா, எல்லாரும் சும்மா தானே இருக்கும், எங்கேயாவது சுத்திட்டு ராத்திரி எல்லாம் சுத்தி சுத்தி எல்லா தூக்கத்தையும் ஆடி உற்சவம் வந்து விடுத்தனா பட்டர் அந்த வாழலாம் சொல்லுவா பட்டர்லாம், சுவாமி ஆடி போற உற்சவம் வந்து விடுத்தனா உற்சவம் முடிஞ்சாதான் எங்களுக்கு தூக்கமே, ஒருத்தவங்கிட்ட சொல்லவே சொன்னார், தூக்கமா அதெல்லாம் உற்சவம் முடிஞ்சாதான் அது வரைக்கும் கண்ணு இப்படி எம கொட்ட விட மாட்டான் ஆச்சியார் அப்படின்னு. அந்த மாதிரி தூக்கத்தை கிடைக்கிற ஊர் ஆண்டாளோட ஊர். ஜோரா விடிய 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 பந்தல் சீவல்லி புத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் எல்லாரும் அர்த்தராத்திரி ரோடெல்லாம் உடைக்கிறாளேன்னு வந்து பார்த்தா பந்தல் எதுக்குடானா கல்யாணம் யாருக்குன்னா ஆண்டாளுக்கு, யாரோடனா ரங்கமண்ணா ஊரே கிளம்பிடுச்சு. அங்க ஸ்ரீரங்கத்துல பந்தல், ஸ்ரீரங்கத்திலே ஒரு பக்கம் பந்தல் போட்டு வரா, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஒரு பக்கம் பந்தல் போட்டு போறா, மதுரையில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அட்டாச் பண்றா. ஒரு ராத்திரியில ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல். இன்னைக்கே எப்படி போடுறோம்னா அன்னைக்கு போட்டுருப்பாளா இல்லையா, ராஜா வச்சு கட 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 கடன்னு ஊர் ஊரை விட்டு ஊர் பந்தல் போட்ட ஒரே ஒரு ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டும்தான். அவாவா ஊருக்குள்ள அவாவா தெருக்குள்ள போடுவா பந்தல். இந்த ஊர்லேருந்து காவேரி ஆற்றங்கரை வரைக்கும் இழுத்துண்டு போய் ஒரு பந்தல், விடிய 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 பந்தல். இந்த பக்கம் பந்தல் போட, இந்த பக்கம் பெரியாழ்வார் எழுப்பி விட்டார், அவர் பந்துக்கள் எல்லாம் கூப்பிட ராத்திரி அவசரமா மருதாணி வைக்கிற விடிஞ்சா கல்யாணம். உடனே அங்கேருந்து பகவான் அழகா பத்திரங்கள் எல்லாம் எழுப்பி அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். அவ சொன்னா பிரபு இப்ப ஒண்ணு உங்களுக்கு அவசரம் கிடையாது, உங்க கல்யாணம் டைம்ல இப்ப கிடையாது, சும்மா இருக்கும், நாளை கல்யாணம், ஆண்டாள் பெரியாழ்வார் ரேஷன் ஜோரா வரப்போறா, எனக்கு கல்யாணம் முதல்ல சீர் சனத்துல எடுத்துட்டு ஓடுங்க. உடனே ஆண்டாளுக்காக அவளுடைய புதுசா வஸ்திரம் நகையெல்லாம் எடுத்துண்டு, பகவானுடைய பல்லக்கெல்லாம் எடுத்துண்டு, பற்றர்கள்லாம் தூக்கத்தை அலறி அடிச்சு ஓடி வந்து மதுரையில இருந்து ஓடி ஸ்ரீரங்கத்தையும் வரணும். எவ்வளவு நினைச்சு பாருங்க, அங்கே நடந்து 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 ஓடி வர, அதுக்குள்ள வெடியார் காலத்துக்குள்ள பந்தலை போட, அதுக்குள்ள வாழ்லாம் ரெடியாக வெடியார் காலம்பர எல்லாருக்கும் பொழுது எப்படி விடுது, இன்னைக்கு ஆண்டாள் கல்யாணம்னு பொழுது விடிய அத்தனை பேரும் வந்துட்டாளா. ஆண்டாளுக்கு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணி மருதாணி எல்லாம் இட்டு கண்ணுக்கு மையெல்லாம் தீட்டி ஜோரா கொண்டையெல்லாம் போட்டு மாட்டுக்காரி கொண்டை சாய கொண்டையெல்லாம் போட்டு அழகா வடபத்ர சார் ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னைக்கு ஒரு மாலையாவது கொடுத்துட்டு போடி, இனிமேல் மாலை கிடையாதுன்னு சொல்லு, ஒரு மாலையை கழுத்துல சூட்டி அவருக்கு கொடுக்க, அப்புறம் இன்னொரு மாலையை அவளுக்கு போட்டு அழகா எல்லாரும் வந்து திருஷ்டி சுத்தி அடி பொண்ணே எங்க ஊர்ல இருந்தா இப்ப ரங்கராஜன கல்யாணம் பண்ணிக்க போறியேன்னு சொல்லி சந்தோஷப்பட அழகா பல்லக்களை ஏற்றி உக்கார வச்சு திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள் 143 வைத்தாள் வாழியே, பெரியாள் வாழ் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு எல்லாரும் வாழி திருநாமம் பாடிந்து அப்படியே போராளம் பொழுது விடிய எல்லாரும் மாண்டாள கொண்டாடிந்து கண்கள்ல கண்ணீர் வழிய பிரியா விடை கொடுத்த ஒரு ஊர். அழகா ஆண்டாளும் போரா அந்த காவேரி ஆற்றங்கள் நடந்து வந்த உடனே ஆண்டாள் நினைச்சாலும் இறங்கி நடந்து போனா தேவலை, இதுக்கு மேல பல்லக்கில் போகப்படாது. இப்ப பகவான் பார்த்த இறங்கி நடந்தா பாதம் வலிக்குமேன்னு சொல்லி இரு கவலைப்படாதேன்னு சொல்லி அப்படி ரகசியமா தூக்கிட்டு போயிட்டான். பல்லக்குள்ளேயே இவள் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன வாழ்க்கை திடீர்னு பார்த்தா பல்லக்கு கனம் இல்லாம இருக்கு, பயந்து போயிட்டான். பல்லக்க திறந்து பார்த்தா ஆண்டாள காணல, நடுங்கி போயிட்டா. பெரியாழ்வார் கதற ஆரம்பிச்சுட்டா, நேர கோவிலுக்கு ஓடினார். கோவிலுக்கு ஓடி போய் ரங்கா இது நியாயமே இல்ல, பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஊர் முழுக்க எல்லாம் தண்டோரா போட்டு தூக்கினு வந்தா திடீர் பார்த்தா பொண்ண காணல, நீ பாட்டு தூக்கினு ஓடி போயிட்டா ஊர்ல என்னெல்லாம் சொல்லுவா, இது நியாயம் இல்லை அப்படின்னு உடனே ரங்கநாத ஜோதம் எங்கூடதான் இருக்கான்னு சொல்லி ஆண்டாள ரங்கமன்னாரு ஜோடியா காட்சி கொடுத்துட்டா. பெரியாழ்வார் இதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா, இருக்கிறது கலியுகம், பொல்லாப்பு ரொம்ப ஜாஸ்தி, எங்க ஊர்ல நல்லாவே கேட்க வேண்டாம், பொல்லாப்பு ரொம்ப ஜாஸ்தி, இதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது, இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல கல்யாணம்னா ஒத்துக்க மாட்டா, ஒண்ணு பண்ணு நீ எங்க ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டுட்டாரா. பகவான் பார்த்தான், அப்ப இப்ப கல்யாணம் இல்லையா, நீ இப்படி பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது, நீ முதல்ல எங்க ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ற வழியப்பா. உடனே என்னைக்குனாலும் சரி பங்குனி உத்தரத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டாரா. உடனே பெரியாழ்வார் ஆண்டாளை கொண்டு திரும்பி வந்துட்டாராம். இன்னொரு விதமான சரித்திரம் உண்டு. பெரியாள் ஆண்டாள் கூட வரும்போது எல்லா திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு கல்லழகம் வெயிட் லிஸ்ட்ல இருந்தேன். சரி ரைட் அப்படின்னு அவர் புலம்ப ஒவ்வொருத்தரா புலம்பிண்டே வர கடைசியில ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா. வந்தாச்சு, நாள் போயிட்டு இருக்கு, பங்குனி உத்தரம் வந்தாச்சு, எல்லாரும் காத்துட்டு இருக்கா ஊரே எல்லாரும். ஆண்டாளுக்கும் ஒரு மனுஷிக்கும் தெய்வத்துக்கும் கல்யாணம், கலியுகத்தில் நடந்ததே கிடையாது, துவாபரயுகத்தில் நடந்திருக்கு, கலியுகத்தில் நடந்தது இல்லை, யாரும் பார்த்ததில்லை. எல்லாரும் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டா, ஸ்ரீவல்லிபுத்தூரே அலங்காரம், எல்லாரும் எங்காத்து பொண்ணு எங்க ஊர் பொண்ணு கல்யாணம், ஸ்ரீவல்லிபுத்தூர் உற்சவம் எங்க ஊர் நாச்சியார் நாச்சியார் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா. அப்ப எல்லாரும் எங்க ஊர் பொண்ணு கல்யாணம் அவாவா சொந்தக்காரில் கூப்பிட்டு, இப்ப உற்சவம்னா சொந்தக்கார ஊருக்கெல்லாம் வந்துருங்கோ, உற்சவம் ஜோரா இருக்கும் பாக்கலாம், அப்பதான் நம்மளே கோவிலுக்குள்ள போக வச்சுக்கோம், அது அடுத்த விஷயம். உள்ளூர்லயே இருப்பா, நேரமே இருக்காது, ஏதோ வேலை இருக்கும், உங்களுக்காகவே பகவான் என்ன பண்ற, எங்களை மாதிரி 4-5 பேர் அதை கொண்டு விடுவான் கோவில் கைஷன் போய் காட்டு அப்படின்னு. அதை காரணம் கொண்டு உள்ளூர்காரன் தான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி ஏதோ வந்து போய் பார்த்தாத்தான் உண்டு அப்படின்னு பெரும்பாலும் தாயாரும் புலம்பும்படியான ஒரு ஊர் இந்த ஊர் தான். அது எப்பவுமே உள்ளூர்ல இருக்க தெய்வத்துக்கு வேலை கிடையாது. இங்கேருந்து திருப்பதி போவான், போயிட்டு வந்துட்டு திருப்பதி போயிட்டு வந்தோம், அப்பா ஹஸ்டா பெருசான் வடபசா எப்படி பாக்குறாரு, நான் இங்கேயே படுத்துட்டு கிடக்குறேன், ரொம்ப வருஷமா அதே பொசிஷன்ல தான் படுத்துட்டு இருக்கேன், திருப்பதி மாதிரி 300 ரூபாய் டிக்கெட் கிடையாது, 5 மணி நேரம் கியூ எல்லாம் கிடையவே கிடையாது. போனா ஒரு 10 ரூபாய், அது உங்களுக்கு எப்ப கூட்டம் நல்லா தெரியும். இந்த 3 போது போனா டகரன் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா பாக்குறதுதான் ஆள் இல்ல, இங்க திருப்பதி போயிட்டு வந்துட்டு ஆள பெரிய பெருமை பேசிக்கிறான் அப்படின்னு பாக்குறான். அழகா வந்தாச்சு, ஊரே தரண்டு இருக்கு. பங்குனி உத்திரம் வந்தாச்சு, மாப்பிள்ளை மட்டும் காணல. பயந்து போயிட்டு ஆண்டாள் உடனே அழகா பிரார்த்தனை பண்ணாலாம். கருடாழ்வார் பிரத்யட்சமா வந்த கருடாழ்வார சொன்னாராம், நீ என்ன பண்ணுவீரோ ஏது பண்ணுவீரோ தெரியாது, ஸ்ரீரங்கம் போங்கோ, பெருமாளை தூக்கிட்டு வாங்கும், இப்ப கல்யாணம் நடக்கணும். கருடாழ்வார் ஆண்டாள் சொன்னா, நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணிட்டேன்னா, எனக்கும் ரங்கமன்னாருக்கும் என்ன ஆசனமோ அந்த சரி ஆசனத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். இந்த ஊர்லயும் கிடையாது சரி ஆசனம், நானும் ரங்கமன்னார் எங்க உட்காந்துருக்கோம் எங்க நிக்கிறோமோ அதே மேடையில எங்களுக்கு சமமா உங்களை எங்க பக்கத்துல நிக்க வைப்பேன், இது சத்தியம்னு சொல்லலாம். உடனே கருடாழ்வார் குஷியாடுத நேரா போனா ரங்கா அப்படின்னார். உடனே ரங்கராஜ் என்ன அப்படின்னாரா, பங்குனி உத்திரம் எல்லா கா அது பரவாயில்ல பிரபு, உசுறு போடும் ஆண்டாளுக்கு பழி உம மேல வந்துடும். ஐயோ அப்படின்னாரா, உடனே மேல ஏறி உட்கார்ந்தா கட கட கடன் ரங்கமன்னார் அழைச்சிண்டு கருடாழ்வார் வந்தார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம் நடந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்து. ஊரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையா சிட்டலான ஒரே ஆள் ரங்கமன்னார் தான். அதுக்கப்புறம் தான் வீட்டோட மாப்பிள்ள ஊரோட மாப்பிள்ள எல்லாம் ஆரம்பிச்சது, அது வரைக்கும் கிடையாது. அழகாக ராமன்லாம் அதுக்கப்புறம் திரும்பி மிதிலா போன மாதிரி நான் பார்க்கவே இல்லை. கிருஷ்ணன் கூட திரும்பி அந்த அவங்க ருக்மிணி ஊருக்கெல்லாம் போன மாதிரியே தெரியல. இவர் மட்டும்தான் ஊரோட இந்த ஊரே அடிப்பேர் மாப்பிள்ள பட்டம் சொல்லி அடைஞ்சிட்டு இருக்கா. வேற இந்த ஊர்லயே மாப்பிள்ளைகளுக்கு ஏற்றம் இருக்கதான் செய்யறது ஆச்சரியம். அழகா வந்துட்டா ஜோர அத்தனை பேரும் கண் கொண்டு பார்க்க ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம் ஆகிறது. ஆண்டாள் ரங்கமன்னாரோட ஸ்ரீரங்கம் போயிடுறா. அப்புறம் அவருடைய மூர்த்தியையும் ரங்கமன்னார் மூர்த்தியும் பகவானை கொடுக்க அந்த மூர்த்தி தான் இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க பிரத்யக்ஷமா. இன்னைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம் பகவான் நிக்கிறார். இதுக்காகவே ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்துல கருடாழ்வார் நிக்கிறார். வேற எந்த ஊர்லயும் இந்த ஒரு பெருமை கிடையாது, அத்தனை ஒரு வசதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஊர்ல இன்னைக்கு இருக்கும் 5 நிமிஷம் இருக்கும்னா ஒரு நாள் ஒரு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, இங்கே இருக்க வாழ்க்கை ஒரு குறை கிடையாது. ஆண்டாள் இருக்கா, ஆண்டாளை நம்பித்தான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்ற ஆழ்வார்கள் பெரியவாழ்லாரு. தாயாரை பிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையை ஜெயிச்சுள்ளார். அப்ப இன்னைக்கு ஒரு ஆண்டாள் கல்யாணம், ஆண்டாளோட சங்கல்பம். நான் கூட என்ன சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டாள் சொன்ன ஆண்டாள் கல்யாணம், நல்ல வீட்டுல சீக்கிரம் கல்யாணம் வரட்டும், யார் யார் வீட்டுல கல்யாணம் நடக்கணுமோ நிச்சயமா சீக்கிரத்துல ரங்கமன்னார் நடத்தி கொடுத்துருவார், சந்தேகமே கிடையாது. ஆண்டாள் நடத்தி கொடுப்பா, எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும், நிச்சயமா நீங்காத செல்வம் நிறையும். இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொன்னாலே சத்தியம்தான், அது தனியா சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வடபத்திர சாயி ரங்கமன்னார் ஆண்டாள் பெரியாழ்வார் இவா 4 பேரும் சத்தியம் பண்ணிடுவா. அதனால இன்னைக்கும் நிறைய பேர் கல்யாணம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வரணும், ஆண்டாள் சேவிச்சா கல்யாணம் நடந்துடும் நிறைய பேர் நம்புறா. அப்ப இந்த ஊருக்கு ஆளாலும் கேட்கவே வேண்டாம், ஆண்டாள் கல்யாணம் கூட போஸ்ட்பாண்டாய் நடந்தது, ஆனா எல்லாம் நடந்தது சந்தேகமே வேண்டாம். ஆண்டாள் இங்கே அங்க போயிட்டு அங்கேயிருந்து இல்லாம திடீர் இங்க வந்து அவர் ஒரு வாரம் வரமாட்டோம்னு நின்று போய் கடைசியில வந்து திடீர்னு வந்து அழகாக நட நடந்தது. அதனால நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். அப்ப அந்த ஆண்டாள் இன்னைக்கும் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நன்னதியால் நல்லபத்தர் வாழும் ஊர், ஊர் வேத கோணூர், அழகான வேதப்பிரான் பட்டரெல்லாம் வாழும்படியான ஒரு ஊர், குறையில்லாத ஒரு ஊர் இந்த ஸ்ரீ வில்லிபுத்தூர். இது ஆரம்பத்துல வில்லிபுத்தூர் தான் பேருந்து நான் சொன்னேன், முதல்ல புற்றூர் அப்புறம் வில்லிபுத்தூர், ஆண்டாள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்ரீ கூட ஒட்டின்றது. வரைக்கும் ஸ்ரீ கிடையாது, வெறும் வில்லிபுத்தூர் 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 தான். ஆண்டாள் பிறந்து ஆண்டாள் வளர்ந்து ஆண்டாள் வாழ்ந்து ஆண்டாள் பகவான கல்யாணம் என்று இங்கே செட்டில் ஆனதுனால ஸ்ரீ வில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீ கத்தனை ஒரு ஏட்டம் எங்க எப்பவுமே இன்னைக்குமே பெரியவாள்லாம் அதான் லெட்டர் ஸ்ரீ அப்படின்னு போடுவா, ஸ்ரீஹி அப்படின்னு, ஸ்ரீனா ஐஸ்வர்யம் நீங்காத செல்வம்னு அர்த்தம். இப்போ ஊருக்கே செல்வம் நிறைஞ்சிருக்கு, அதுவும் இப்ப பாருங்க தங்க விமானம்னு தக்க தகதகன்னு ஜொலிக்க போறா, கோவில் கோபுரங்கள்லாம் பல 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 பலன் சொல்லிக்கிறது, இத்தனை பேர் ஓடி வரா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே துள்ளி குதிச்சு ஓடி வரா. இன்னைக்கு கூட நான் சொன்னேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன், நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கா, குருஜி ஆண்டாள்கிட்ட எனக்கு நமஸ்காரத்தை சொல்லிடுங்க, என்னையும் ஒரு சிவலி புத்தர் வேஷம், எத்தனை பேர் தெரியுமா எனக்கும் ஜென்மால ஒரு நாளாவது சிவலி புத்தர் பார்த்துடணும்னு துடிக்கிறவா உண்டு. இந்த சமயத்தான் கூட சொன்னேன், நீ சிவலி புத்தர் போயிட்டு இருக்கேன், சிவலி புத்தூர் பார்த்ததே இல்லை, பக்கத்துல மதுரையில இருக்காங்க எல்லாமே இருக்கா பார்த்ததே இல்லை, பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு சீவல்லி புத்தூர், கோதை பிறந்தவர் கோதை வாழும்போது. அதனால இந்த சீவல்லி புத்தூர்ல இருக்கிறவாளுக்கு ஒரு குறை கிடையாது, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாச்சியாருடைய அனுகிரகம் பூரணமா இருக்கு. அதனால சந்தோஷமா சௌக்கியமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட ஆண்டாள் பாடின திருப்பாவை அதெல்லாம் தியானம் பண்ணிட்டு நிம்மதியா நாச்சியார் இருக்கா பெருமாளிடத்தை நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவா. வாழ்க்கை நன்னாவே நடந்தது, நன்னாவே நடக்கிறது, நன்னாவே நடக்கும். ஆண்டாள் நினைச்சுக்கோங்க போதும், மற்றெல்லாம் தானா நடக்கும். ராதே கிருஷ்ணன் நிஜமாவே ஆயுசுல இப்படி ஒரு ஆண்டாள் கல்யாணம் சீவலி புத்தூர் கிருஷ்ணன் எதிர்பார்க்கல. நிஜமாவே பகவானுடைய கிருபை அது, நிஜமாவே ஆயுசு முழுக்க இனிமேல் எங்க சொன்னாலும் இன்னைக்கு சொன்ன இந்த ஆண்டாள் கல்யாணம் மனசுல உட்கார்ந்துருக்கு. அதனால ஸ்ரீயுடைய ஐஸ்வர்யம் நமக்கு எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலு கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவேர்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ வைகை மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ வில்லி புத்தூர் திவ்ய தேசத்துக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ வடபத்ரசாயி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ ரங்கமன்னாரு கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பெரியாழ்வாரு கீ. ஜெய் போலோ நாச்சியா ஸ்ரீ ஆண்டாள் மாதா கீ.